بسم الله الرحمن الرحيم.
والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما ربك فحدث.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم ان هذا القران يهدي للتي هي اقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات بان لهم اجرا كبيرا அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் பேரருளால் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நாம் எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறோம். இது சிறப்பான நிகழ்ச்சி என்பதற்காக நாம் பல தடவைகள் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஏன் இது சிறப்பான நிகழ்ச்சி என்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உலகில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு நோக்கங்களுக்காக பல பகுதிகளுக்கு சென்று கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நோக்கங்களில் ஒன்றாக ஒருவர் அல்லாஹ்வை அவருடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய வழியை லேசாக்கி வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூமின்களாக ஒவ்வொருடைய நோக்கம் என்னன்னா, உலகத்தில் வாழ்ந்து மரணமடைந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதுதான் நமக்கு நோக்கம். எனவே சொர்க்கத்தை அடைவதற்கு, சொர்க்கம் நம்மை நோக்கி எளிதாக கிடைப்பதற்குரிய ஒரு அருமையான வழிதான் இது மாதிரி மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் செல்வது. அதனால் அதன் காரணமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வருவதனால நமக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. இது சொர்க்கத்துக்குரிய வழி என்பதை நான் இது சிறப்பான நிகழ்ச்சி என்பதை நாம் அடிக்கடி நினைவுற்றோம். இந்த சபைக்கு இன்னொரு சிறப்பை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். நம் சில சகோதரருடைய காரணம் காட்டி கூட சில நேரங்களில் இந்த வரைக்கும் வருவாங்க, இதை கேட்கணும், இதை படிக்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும் என்கிற நோக்கம் இல்லாம கூட சில சேர்த்து வருவாங்க. தவறு போறா நம்மளும் போவோம் என்று வருவார். இவர்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க நாளை மறுமையில், இந்த சபையில் கலந்து கொண்டதால் அவர் நோக்கம் தவறாக இருந்தால் அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அவ்வளவு ஒரு சிறப்பான சபை. அதனால் நாம் ஒவ்வொருவரும் அதனால அப்படி வந்து சொல்ற ஒரு சபைகள் நேரங்களில் நம்ம கூட யாராவது வந்திருப்பாங்க, நம்ம குறை சொல்லுவோம்ல, அவர் அந்த நோக்கத்துக்கு வரலங்க, சும்மா வேற நோக்கத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்ற மாதிரி அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொன்னார்கள், இந்த ஆள்லாம் இதுக்கு வரல இவங்கெல்லாம். அப்ப அல்லாஹ் சொன்னா இந்த சபையின் காரணமாக அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்பான ஒரு சபை. அதனால அருமை சகோதரர்களே, இது மாதிரி ஏதாவது வருஷத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துற சமயத்தில் சில பேர்லாம் பாக்குறோம், அது 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு நடத்தும் போது மட்டும் அந்த சபைகளில் முக்கியத்துவமாக நின்று கொண்டு அதில் அதிகமாக கலந்து கொள்வதும் வரவேற்பதும் போவது இப்படி சில பேர் இருக்கிறாங்க. சில முகங்களை இது மாதிரி நிகழ்ச்சியில் மட்டும்தான் பார்க்க முடியுது. வேறு சில நிகழ்ச்சிகள் வார வாரம் பார்த்து சொன்னா இஸ்லாமிய நிகழ்ச்சி, இஸ்லாமிய அழைப்பு மையம் என்று பல்வேறு அழைப்பு மையங்கள் தம்மாம்ல, அல்கோபர்ல, இன்னும் இந்த சவுதியில் வந்து பல பகுதிகளில் இந்த சவுதி மக்கள் நம்முடைய மொழி தெரியாத மக்கள் இது மாதிரி அமைப்பு ஏற்பாடு செய்து வார வார நிகழ்ச்சிகள், வார வாரம் பல நாட்களில் கிளாஸ் வகுப்பு வகுப்பு நடத்த சொல்கிறார்கள், சிறப்பு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதனால எல்லா நிகழ்ச்சியும் பங்குகொள்ளும். ஏன், இதுதான் நம்மை சொர்க்கத்திற்குரிய வழியை செல்வதற்கான லேசாக. கஷ்டப்பட்டு நாம பல விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு லேசாக செல்வதற்கு சிரமம் இல்லாமல் செல்வதற்குரிய வழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் இந்த சபைக்கு இருக்குது. அதனால இது மாதிரி ஏதாவது நடத்தினாத்தான் போகணும் கூட. சில முகங்களை பார்க்க முடியல, சில முகங்களை பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சியில நாங்க இந்த சபையில பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்ததே இல்லை. வருஷம் 3 வருஷம் ஆச்சு, சில முகங்களை நான் கண்டதே இல்லை. இன்னும் சிலர் வந்து நமக்கு அறிவுமானவர்கள் இந்த நேரத்தில் மட்டும்தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் பார்த்தா அங்க ஓடுறது இங்க ஓடுறது எடுத்து வைக்கிறது போறது, அது இந்த நிகழ்ச்சி இது முடிந்து விட்டு இனி அடுத்த வருஷம் இப்போ ஒரு தரப்பியா வச்சா தான் அடுத்த மாசமா அதுக்காகவே தரப்பியா வைக்கணும்னு அவசியம் இருக்குது. அப்ப இப்படி கலந்து இந்த நோக்கத்தை மாத்திருங்க. நாம் ரசூசலம் சொன்னாங்க, அல் ஹக்மத் லாலத்து மூமினாங்க, ஞானம் அறிவு என்பது இறை விசுவாசிக்கு தவறி போன ஒரு பொருள். நாங்க நம்ம பொருள் காண போயிட்டா அது கிடைப்பதற்காக எப்படி தேடி எடுத்துக்கிறோமோ அதே போல இந்த பொருள் எங்காவது கிடைத்தால் உடனே தேடி எடுத்துக் கொள்ளுங்களேன். அது சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த மேல பார்த்து வானத்துல கழுகு பறந்துட்டே இருக்கும், மிக தூரத்துல பறந்து இருக்க பறவைக்கு கீழே இருக்கிற சின்ன பொருள் கண்ணுக்கு செய்யும் தெரியும், தெரிஞ்ச ரொம்ப வேகமா தக்க அப்படி சொல்லிடு. அதே வார்த்தை ரசூல பயன்படுத்தி சொல்றாங்க, ஹிக்மத் என்பது லாலத்து மீன், அது தவறி போற ஒரு பொருள் போன்று. ஆகவே எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே நீங்கள் பறித்து எடுத்துக் கொள்ளுங்கள், ராஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அந்த மாதிரி நம்முடைய உள்ளங்கள்ல இப்படி ஆவல் இருக்கணும். இந்த சபை எங்க நடக்குதா, வாரம் நடக்குதா, அது வேற எங்க நடக்குதா, அது நாம் கலந்து இது மட்டும்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு கூட வரப்போகுது. வேற எதை தேடினாலும் யாரை தேடினாலும் அந்த பொருள் வரப்போவதில்லை, மக்கள் வரப்போவதில்லை. நம்ம எவ்வளவு உயிருக்குயிராக நேசம் சொல்லுவாங்க, உயிருக்குயிர் ஒண்ணு கிடையாது, பொய். உயிருக்குயிரா ஒருத்தர் நேசிக்க போறதே இல்லை. ஏன்னா மூத்தாட்ட முடிஞ்சு ஒரு நிமிஷம் ஆறு அடுத்த நாளில் கூட இருக்க மாட்டான், ஒரு நாள் கப்பல் பக்கத்து காட்டு பார்ப்போம். நம்ம உயிருக்கு உயிர் அனுப்பி வச்சிருக்கல, கபரு பக்கத்துல ஒரு நாள் இருப்பா இருக்க மாட்டாங்க. பேய் வந்துடுவான், நம்ம மூத்தானோட பேய் ஆயிடுவோம். இப்படிதான் உலகத்தில் இருக்குது. அப்ப நம்ம உலகத்தை விட்டு போன பிறகு நம்மோடு வரக்கூடியவைகள் என்பது இது போன்ற சபைகள் நாம் பெறக்கூடிய ஞானம். ஆகவே நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உலகத்தில் மற்ற விஷயங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தேடுகிறோமோ அதே போல எங்கு நடந்தாலும் எப்போது நடந்தாலும் அது யார் நடத்தினாலும், சில நேரத்தில் அவர் பேசினா போறதில்லை, இவர் பேசினா போறதில்லை, அந்த உடலும் மாற வேண்டும். அப்ப நாடு மொழி இனம் இதெல்லாம் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லும் போது நமக்கு புரியும். இவர்கள் குரானை சொல்ல ஹதீஸ் சொல்ல, என்னுடைய தமிழ் மொழி, நான் இலங்கை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டை சார்ந்தவர், எனக்கு தமிழ் மொழி. ஆகவே தமிழில் யாராவது எங்காவது குரானை சொல்வார்களானால், அல்ல எனக்கு இங்கிலீஷும் தெரியும், ஆக இங்கிலீஷ் எங்கேயாவது குரானை சொல்லக்கூடிய வருவார்களானால் இப்போ கேட்பேன் அப்படின்னு ஆர்வம் இருக்கணும். ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த சபை ஒரு சிறப்பான சபை என்பதற்கு முக்கியமான காரணம் இங்கு பெறப்படுகிற விஷயங்கள், இங்கு சொல்லப்பட விஷயங்களை நாம் கேட்டு அதை பாதுகாத்து வைத்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்ல துவாசி இருக்கிறாங்க. அதோடு மூமினுடைய முக்கியமான நோக்கமாகிய சொர்க்கத்தை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான நல்ல வழியை தேடித்தரக்கூடிய அருமையான சபை. ஆக இந்த சபையை நாம் பயன்படுத்திக் கொள்வதோடு நம்முடைய நண்பர்கள் யாரெல்லாம் இந்த சபையை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ அல்லது இது தொடர்பில்லாமல் தொடர்புபடுத்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறச்சதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் எங்கே எப்போ சொன்னாலும் அவைகள் பங்கெடுத்ததை கேட்பதும், கேட்கின்ற உள்ளத்தில் பதிய வைத்து செயல்படுத்துவதும், அதை பிற மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற நல்ல ஆர்வமுடைய மக்களாமே ஆக்கியவாகி வேண்டிக் கொண்டு, அருமை சகோதரர்களே, நம்முடைய வர இருக்கிற ஒரு மாதம் சஹர் ரமலான். இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம். எந்த அளவிற்கு சிறப்பான மாதம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில மாதங்களை, சில இரவுகளை, சில நபர்கள், சில மக்களை, சில இடங்களை இப்படி எல்லாம் பல இடம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்த மாதங்களில் முக்கியமான ஒரு மாதம் ரமதான். அதிலும் ஒரு இரவை அல்லாஹ் இன்னும் அதிக சிறப்பாக இருக்கிறான். அந்த மாதத்தில் ஒரு இரவை 1000 வருஷத்தை விட சிறப்பாக இருக்கிறான். எவ்வளவு இல்லை, 1000 மாதங்களை விட, 1000 மாதங்கள் விட எவ்வளவு கணக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் கணக்கில்லாத அளவுக்கு சிறப்பாக ஆக்கி வைத்த ஒரு இரவை ரமதான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆகவே சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான ஒரு இரவு நம்மை முன்னோக்கி வர இருக்கிறது. இப்படி சிறப்பான மாதம் என்பதற்கு என்ன காரணம், அது சிறப்பான ஒரு இரவு அதில் வைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் சொல்லும் போது, இந்த சிறப்பு என்பது கிடைப்பதை ஒன்றே ஒன்றை வைத்தார். இதை வச்சு அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் என்பது அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன், ஹுதல் லின்நாஸ் அது மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியது, மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறாள். மனிதர்களுக்கெல்லாம் இந்த வழிகாட்டக்கூடிய வேதம் இறக்கப்பட்ட ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். பையினாத்தி மேல் ஹுதா, தெளிவான ஆதாரங்கள், நல்ல வழியில் உள்ள தெளிவான ஆதாரங்களையும் தரக்கூடிய மாதம். இன்னும் சத்தியம் எது அசத்தியம் என்பதை எல்லாம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதத்தை வழங்கப்பட்ட மாதம். திருமறை குர்ஆன்ல எவ்வளவு சிறப்பு சொல்ல பாருங்க, மனிதர்களுக்கு யாருக்கு அங்க வேற அல்ல, இந்த குர்ஆன் இந்த வாசகம் சொல்லும் போது மனிதர்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய மார்க்கம். மனிதன் நேர்வழியில நேர்வழிக்கு என்னென்ன ஆதாரங்கள், அத்தனை ஆதாரங்களையும் உள்ளே வைத்திருக்கிற ஒரு வேதம் குர்ஆன். இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம் என்று பிரித்து காட்டக்கூடிய சிறப்பம்சம் பொருந்தி ஒரு வேதம் தான் குர்ஆன். குர்ஆனை வைத்துத்தான் ரமதானுக்கு சிறப்பு, குர்ஆனை வைத்துத்தான் லைலத்துல் கத்ர் என்ற கண்ணியமிக்க இரவு இருக்கிறது. ஆகவே குர்ஆன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. குர்ஆன் இல்லை என்றால் இஸ்லாமியர்களுக்கு வேறு எந்த ஒரு பாக்கியம் கிடையாது. அவ்வளவு சிறப்பான ஒரு வேதம் தான் திருமறை குர்ஆன். எனவே இந்த குர்ஆன் கொடுக்கிற வாக்கு என்ன, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்க, நம்முடைய முஸ்லீம்களாகிய நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார், இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடிய தகுதிகள் என்ன என்பதையெல்லாம் நாம் படித்து புரிந்து கொள்வதற்குரிய வேதம் தான் குர்ஆன். குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹுடைய நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப குர்ஆனை வைத்துத்தான் ஒரு முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அடிப்படையான மார்க்கத்தை, அடிப்படையான விஷயங்களை குர்ஆனை வைத்துத்தான் இருக்கு. ஆகவேதான் குர்ஆனை படித்தவர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அல்ல குர்ஆன் சுருக்கம் சொல்லிட்டான், இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன், இல்லத்தி ஹி ஆக்குவம், இது எது சரியான வழியோ அந்த வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும். குர்ஆனை படி, ஒரு மனிதன் அவன் உலகில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளிலும் குர்ஆனை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினால் அந்த குர்ஆன் அவனை கொண்டு போய் சேர்க்கிற சரியான வழி. எந்த வழி சரியோ அந்த வழிக்கு குர்ஆன் கொண்டு கண்டிப்பாக சேர்த்து, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால கேள்வியோடு கேட்க, மன் அஸ்தக்கு மின்அல்லாஹ் ஹதீஸா, ஒரு கேள்வி இருக்கிறான், அல்லாஹ்வாக என்னை விட மிக உயர்ந்த உண்மையான பேச்சை யார் சொல்ல முடியும், உண்மையான பேச்சை சத்தியமான பேச்சை யாரும் என்னை யாரும் சொல்ல முடியாது என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக உண்மையான வார்த்தை, அவனுடைய வார்த்தைக்கு வாக்குக்கு மாற்றமே இருக்காது, அந்த வாக்கில் பொய்யும் இருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு என்ன, இந்த குர்ஆன், இது எது சரியான வழியோ அந்த வழிக்கு கொண்டு போய் மனித சேர்த்து விடும். அதோடு மூமின்களுக்கு இந்த குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய சுபச்செய்தி, அல்லாஹ் சுபச்செய்தி சொல்கிறான், அல்லதி அமுல சாலிஹாத், நல்ல காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த மூமின்களுக்கு, அப்ப மூமின்கள் அல்லாஹை நம்பி வாழக்கூடிய மூமின்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சுபச்சி சொல்ல, எப்படி அந்த மூமின் யாரு, நல்ல காரியங்களை யாரெல்லாம் செய்கிற அவர்களுக்கு அன்னலகும் அஜரன் கபீரா, மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அவ மிகுந்த பெரிய கூலி என்பது சொர்க்கம், அவ பெரிய ஒரு கூலியும் இருக்கின்ற நச்சை அல்லாஹ் சொல்கிறான். அவ திருமறை குர்ஆன், அதை அந்த குர்ஆனை நம்பி அதன் வழியை செல்லக்கூடியவர்கள் சரியான வழிக்கு சேர்ந்துருவாங்க. அவ இந்த குர்ஆன் இறங்கிறதுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம், இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கு பார்க்கிறோம். குர்ஆன் இறங்குற காலத்தில் இந்த உலகத்தில் இப்போது இன்றைக்கு நம்ம செய்தித்துறை தொடர்ந்தோம், எந்த சரிதான், பத்திரிகையா இருந்தாலும் சரி, வானொலியா இருந்தாலும் சரி, அல்லது செய்தித்தாளத்தை பரப்பக்கூடிய எந்த செய்தித்தாளத்தில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் திறந்துட்டா அதுல கட்டாயம் இடம்பெறக்கூடிய செய்திகள், விபச்சாரம், கொலை, கொள்ளை, திருட்டு, இந்த செய்திகள் எல்லாம் இல்லாத செய்தி இல்லை என்கிற அளவிற்கு இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு இன்றைய காலத்தில் நாகரிக காலத்தில் கூட அநாகரிகமான அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரியான அட்டூழியங்களும் அநீதங்களும் அக்கிரமங்களும் அசிங்கங்களும் நிறைந்த ஒரு காலம்தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்புள்ள காலம் மக்கா. இந்த மக்கா மதினா சிறப்பாக சொல்கிறோமே, இவைகளெல்லாம் அங்கு இருந்தவர்களிலே அதிகமானவரும் இப்படித்தான் இருந்தார்கள். விபச்சாரம், குடி, திருட்டு, கொள்ளை, அசிங்கங்களுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை உலகில் எதுவெல்லாம் உயர்ந்த குணங்களோ, சிறந்த குணங்களோ, நற்குணங்களோ, நேர்மையோ, நியதி எது இருக்கோ அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக மாற்றி வைத்த ஒரு பெருமை குரானுக்கு தான் இருக்கு. அப்ப ஒரே மக்கள் தான். நாம யார ரலியல்லாஹு அன்ஹு என்று சிறப்பு சொல்கிறோமோ அவர்கள் அந்த குரான் இறங்குவதற்கு முன்னால் எல்லா வகையான கேடுபாடுகளுக்கும் அநியாயக்கரங்களுக்கும் ஆட்பட்டு தான் இருந்தார்கள். அப்ப அவ்வளவு கேடுபாடுகளையும் அகற்றி, அநியாயங்களை அசிங்கங்களை நீக்கி ஒரு சிறந்த சமுதாயமாக, நேர்மையான சமுதாயமாக, உலகுக்கெல்லாம் அறிவையும் ஞானத்தையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்பித்துக் கொடுக்கிற அளவிற்குள்ள ஒரு உற்படியான சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை திருமறை குரான் கொண்டிருந்தார்கள். அதனால் குரான் இறங்கி இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் என்பது சந்தேகம் இல்லை. குரானை பெற்ற சமுதாயம் பெரிய சிறப்பிற்குரிய கண்ணியத்துக்கு சமுதாயம் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன கேள்வி பண்ணா, குரானை பெற்றவர்கள் யார் என்பதே முக்கியமான கேள்வியா இருக்கு. குரானை அன்றைக்கு பெற்றவர்கள், குரான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. எந்த காலத்தில் இறங்கியதோ அந்த காலத்தில் இருந்து உலகம் முடிகிற காலம் வரை குர்ஆன் எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் எல்லா விஷயங்களுக்கும் பொதுவானது, எல்லா வழிகாட்டக்கூடிய, அது சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த குர்ஆனை பெற்றிருக்கிறவர்கள் அந்த குர்ஆனுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய பண்புகள் என்ன, அது முக்கியம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேரடி காட்டும். என்னடா இப்ப நம்மிடத்தில் பல வகையான கேள்விகள். அது ஒரு கேள்வி என்னன்னா, நம்முடைய கோட்டுக்கு அப்பால், முஸ்லீம் என்ற பெயருக்கு அப்பால் இருக்கிறார்களே, அவர்கள் இப்போது பல வகையான கேள்வி தொடுக்கிறார்கள். அது ஒரு கேள்வி என்ன, குரான் நல்ல வழிகாட்டும் சரியான காட்டும் சொல்றீங்க, உங்களுக்கே காட்டவில்லையே. முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கெல்லாம் சரியான வழி காட்டிதான் எங்களுக்கு தெரியவில்லையே. அப்படி இருக்கிற எங்களுக்கு எதுவும் நேர்வு காட்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறாங்க. அந்த வட்டம் முந்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அது சுருங்கிருச்சு. என்னப்பா குர்ஆன் வசியில் சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் நேரடி பெறவில்லையே. குர்ஆன் தான் நாங்களுடைய மார்க்கம், அதுதான் என்னுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய நீங்களே ஒருவரை ஒருவர் வழிகட்டவர்கள், ஒருவரை ஒருவர் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பற்றி ஒற்றுமையே இல்லையே. பிளவு என்பதை பார்த்து எந்த அளவுக்கு நீங்க உங்கள்ட்ட சொல்லிருக்கிறேன், எந்த அளவுக்கு கேவலமா இருக்குண்டா. நெட்ட திறந்த ஒருத்தர் எழுதுற ஒரு சகோதரர், அதாவது பிரிவினைவாதி, பிரிவினை உள்ள இயக்கங்களை எல்லாம் எழுதுங்க, ஏன்டா தௌஹீத்வாதி வச்சுதான் உலகம் முடிய போதான். ஆகவே மிக விரைவாக உங்களுடைய இயக்கங்களுடைய பெயரை பதிங்கன்னு சொல்லி சொன்னான்டா, அவன் சொல்லி நாலு நாள் 26 இயக்கம் பேர் பதிஞ்சிட்டான். அந்த 26 இயக்கத்தை சிரிக்கதா சொல்ல வேதனையோட சொல்ற, ரொம்ப மோசமா இருக்கு, நினைக்கும் போது ரொம்ப கன்றாவியா இருக்கு. அந்த 26 இயக்கத்தை பதிஞ்சோட திரும்ப எழுதுறான், சீக்கிரமாக இன்னும் இருக்கிற இயக்கம் பதிவு செய்யுங்கள், 71 இயக்கம் வந்து விட்டால் துன்யா முடிஞ்சு போயிடும், ஆகவே சீக்கிரமாக எழுதுங்கள். அப்ப இப்ப என்ன ஆச்சுடா, வட்ட சுருங்கிச்சு பாருங்க. அவ வெளியில இருந்து கேட்டான், மனிதர்களுக்கெல்லாம் நேரடி காட்டும் சொன்னா உங்களுக்கு காட்டலையப்பா என்று அவன் கேட்டாங்க. அப்ப குர்ஆன் பொய்யாகாது, அவங்க மக்கள் கேட்கிற கேள்வியும் பொய் இல்லை, அப்படித்தானே மக்கள் பொய்யா கேட்கிறாங்க. மைக்கேல் மக்கள் கேட்கிற கேள்வியும் பொய் இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யே இல்லை. மக்கள் கேட்கிற விளக்கம் இல்லாமல்லாம், ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தையில விளக்கம் இல்லாம இல்லை, விளக்குவதற்குரிய அம்சம் எதுவும் இல்லாம இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டும்னா மனிதன் யார், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், படைச்சவ இல்ல. அப்ப இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்வதாக இருந்தால், ஒரு பொருளை உருவாக்கியவன் தான் அந்த உருவாக்கிய பொருளுடைய எல்லா வகையான உண்மைகளையும் அவருடைய உயர்வையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பை எவ்வளவு நாள் அது பயன்பெறும் என்றெல்லாம் சொல்ல முடியும். அவன் சொல்வதை போல யாரும் அனுபவிக்கிறோம் கூட, அது ஒரு வருஷத்துக்கு வேண்டாம், மறுநாள் உடைஞ்சு விடும். ஆனா உருவாக்கியவனுக்கு தெரியும் எப்போது உடையும், இது எப்போது பயன்படுத்தினால், எப்படி பயன்படுத்தினால் என்றெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார். அதனால அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மனிதன் என்றால் யாருன்னு சொல்கிறான். அப்ப குர்ஆனை யாருக்கு இறக்குனானோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே படித்து காட்டுகிற போது அவர்களும் மனித இயல்பில் வாழ்ந்தவர் தான், மனிதன் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் தான். எனவே மனிதர்களுக்கு இந்த குர்ஆனை சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் சில நேரங்களில் இப்போது ஏற்பட்ட கேள்விகள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலும் எழுந்தது. நாம் குர்ஆனை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வாக்கை சொல்கிறோம், சத்தியத்தை நேர்மையை சொல்கிற போது இதை கேட்டுக்கொண்டு இவன் திருந்தவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தானே இருக்கிறான், நான் சொல்லுமா, என்ன பார்த்துட்டே இவ்வளவு மோசம் நடக்கிற, கண்ணு இருக்கா இல்லையா? யாரும் பார்த்து வரும்போது வச்சுக்க கோபத்தில் மனுஷன் என்ன கண்ணு இல்லையா உனக்கு, குருட்டு போயலாரி என்று கேட்போம். அப்ப என்ன பார்த்துக்கிட்டே வந்து மோதறான், ஏதோ ஒரு கவனத்தோட வச்சுக்கலாம். உடனே நம்ம ஆத்திரப்பட்டு கேட்கறோம், கண்ணு உள்ளவரை பார்த்து குருட்டு போயில, கண்ணு இருக்கா இல்லையா என்று கேட்கறோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குற, என்ன நினைக்கிறாங்க, என்ன நம்ம சொல்றோம் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கு சொல்றோம் கேக்குறானே என்று நினைக்கிறார்கள். நினைத்து இவன் இந்த குர்ஆனை சொல்லும் போது கேட்கவில்லை நினைக்கிறவ அல்லாஹ் கேக்குறான், அரஐத மனித்தகலிலா ஹவாஹு அஃப அந்த தக்கூன் அலை வக்கீலா, நபியே அரஐத நீ கருதுகிறாயா என்று கேக்குறான். நபிக்கு விளக்குறான், மனித்தகலிலா ஹவாஹு, யாரெல்லாம் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களையெல்லாம் நீ மனிதன் கருதி கொண்டிருக்கிறாயா? அவ அந்த தக்கூன் அலை வக்கீலா, அவருக்கு பொறுப்பாளியாக நீ இருக்கான்னு கருதுகிறாயா? அப்ப இவரெல்லாம் மனசு நினைச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் நீங்க சொல்ற வார்த்தை கேட்கிறாங்க வைக்கிறாங்க நினைத்துக் கொண்டு அவர்கள் சரியான வழிக்கு வரவில்லை நினைக்கிறாயா? இல்லை, அவர்கள் தங்களுடைய கடவுளாக வணக்கத்துக்குரியவர்களாக அவள் அல்லாஹ் எடுத்துக் கொள்ளவில்லை, மனோச்சி எடுத்துக் கொண்டார்கள். அப்ப இந்த சமுதாயத்தில் அன்றே இன்று வரைக்கும் ஒரு அளவுதான், மூமின்னா யாரு காஃபிர்னா யாரு என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் தான் ஆதாரம். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் பல்வேறு குட கொள்கைக்காரர்களாக பல்வேறு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில கடவுள் என்று அல்லாஹ் சொல்ற ரெண்டு தான் சொல்றான், வணங்கப்படுபவன் சொல்லக்கூடிய பார்த்த குர்ஆன் ரெண்டும் சொல்லுது. ஒண்ணு மனோ இச்சையை வணங்குறவன், அப்ப என்ன அர்த்தம், தான் ஒன்றை நினைத்திருப்பான், தான் ஒன்றை புரிந்து வைத்திருப்பான், தான் நினைப்பதை மார்க்கமாக்கிக் கொள்ளக்கூடியவன். அப்படி யார் தான் நினைப்பதை மார்க்கமாக வணக்கமாக எடுத்துக் கொள்கிறானோ அவன் எல்லாம் மனோ இச்சைக்கு அடிமையானவன். மனோ இச்சையுடைய அடிமையை தவிர அல்லாஹுடைய அடிமை இல்லை. அவ அல்லாஹ் நபிகள் நாயகம் சலத விளக்குகிறான், மனிதன் என்றால் யார் என்றால் தனக்கு இருக்கிற அறிவு, தன்னுடைய ஆசை, தன்னுடைய உணர்வுகளை எல்லாம், அவனுடைய மனோ இச்சை எல்லாம் நீ கொண்டு வந்திருக்கிற இந்த குர்ஆனுக்கு அடிமையாக யார் ஆக்கி விடுகிறார்களோ, உன்னுடைய குர்ஆன் நீ குர்ஆனை படித்து காட்டுகிற போது யார் அந்த குர்ஆனுடைய திட்டத்திற்கு தன்னுடைய மன விருப்பத்தை அடிமையாக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய அடிமை, அவன்தான் மனிதன். அப்ப அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹ் மனிதன் என்று யாரை விளக்குறான் சொன்னா, முதல் முதல்ல மனிதருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தான். ஏன்னா அபூஜஹல்லாம் சாதாரண ஆள் ஒன்றும் இல்ல, பெரிய அறிவாளி தான், அந்த மக்களால் பெரிய அறிவின் தந்தை என்று போற்றப்பட்டவன் தான். அப்ப அவர்களும் அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவர்களுக்கு முன்பாகவே அவர்களும் இயக்கம் வச்சிருந்தாங்க, அமைப்பு வைத்திருந்தார்கள். அந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் பல்வேறு நல்ல காரியங்கள் அவங்களும் செய்தாங்க, வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள், அது மாதிரி சாலைகளை அமைக்கொள்வதற்கு விஷயத்தில், காபத்துல்லாவை நிர்வகிக்கிற விஷயத்தில், இதற்கெல்லாம் ஒரு கமிட்டி ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அப்ப எல்லா காலங்களிலையும் மனிதர்கள் நல்ல அமைப்புகளை உருவாக்குறாங்க, அவர்களாக யோசித்து பல நல்ல செயல்களை செய்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சேவை, பொது சேவை என்பதும் நற்சேவை என்பதும் நற்கர்மங்கள் என்பதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் மனு செய்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அந்த மனிதர்கள் தாங்கள் செய்கின்ற செயல்கள் அது அல்லாஹுடைய அங்கீகாரம் பெற்றதா இல்லையா, அல்லாஹ் ஒன்றை இப்படித்தான் செய்ய வேண்டும் சொன்னால் அதுதான் செய்ய வேண்டுமா, இதை விட வேண்டுமா என்ற விஷயத்துலதான் பிரச்சனையான. அப்ப அபூஜஹலு, அபூலஹபு, உத்துபா, ஷைபா போன்ற அவர்களும் தங்களை பெரிய அறிவாளிகள் இலக்கியவன் நினைத்துக்கிட்டு இருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த குர்ஆன் வந்த பிறகு அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள் என்ற பெயரை விட்டு மாறி மனோச்சைக்கு அடிமையாயிட்டாங்க, அதனால காஃபிர் ஆயிட்டாங்க. அல்லாஹை நிராகரித்த காபிர்களாக அல்லாஹ் பகிரங்க குல்யாயுல் காபிரூன், காபிர்களே என்று யாரை அழைக்க சொல்கிறான், யாரோடு அவர்கள் பிறந்து வாழ்ந்தார்களோ, எந்த மக்களோடு இருந்தார்களோ, யாரெல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர் இருந்தார்களோ அத்தனை பேரிலும் ஒரு பகுதியிலே அல்லாஹ் காபிர்களே என்று அழைக்க சொல்கிறான். அப்ப யார் அவர் காபிர்கள், தங்களுடைய மனம் விரும்பியவற்றை மார்க்கமாக்க நினைத்தவர்கள். அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிற போது அதனுடைய கருத்தை ஏற்க மறுத்து தான் விரும்பியவற்றை தான் மார்க்கமாக வணக்கமாக வழிபாடுகளாக நல்லவைகளாக எவை நினைத்திருந்தாலோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாம் நீ பாக்குறீங்க என்று அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அதிகமான மக்களும் நீங்கள் சொல்வதை கேட்கிறார்கள், புரிகிறான் நினைக்கிறீர்களா இல்லைங்கிறான். உங்களுடைய கண்களுக்கு வேண்டுமானால் உங்களை பார்ப்பதை போல, நீங்கள் படிக்கிற வசனை கேட்பதை போல தெரியலாம், ஆனால் அவர்கள் பார்க்கவும் இல்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை. அதனாலதான் குர்ஆன் வசனங்கள்ல கூட ஜும்மா சொல்லி காட்டினேன், அல்லாஹ் சொல்ல இன்ன ஷர்ரத் தவாப் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலேயே மோசமான ஆள் யாருடா, மனிதர்கள் மிக கெட்டவர்கள் யாருடா, சும்முல் புக்முல் ஆயாத்துங்களா. இந்த உலகத்துல காதோடு காதுகள் பெரிய காதோட கொஞ்சம் நல்ல பெரிய காதலா இருக்கும், நல்ல காதா இருக்கும், நல்ல தெளிவா கேட்கும். எந்த அளவுக்கு தெளிவா கேட்கணும், மெதுவா பேசக்கூடிய கூட காது கொடுத்து கேட்டுருவான் என்ன பேசுறாங்க, அந்த அளவுக்கு நல்ல காது உள்ளவராக இருப்பார்கள். நல்ல அழகா பேசுவான், சப்தம் போட்டு பேசுவான். அப்படி பேசக்கூடியவர்கள் காது இருந்தும் செவிட்டு பயல்கள், அவங்க வாயிருந்தும் பேசக்கூடிய தகுதியற்ற செவிடர்கள், காது கூமையர்கள் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் மோசமானவர்கள் செவிடர்களும் ஊமைகளும் தாங்கிறான். யார சொல்றான், பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஊமைங்கிறான், நல்ல கேட்கக்கூடிய செவிடர்கிறான். இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மோசமானவர்கள். ஏனென்றால் இவர்கள் விளங்கின்ற கேள்வியாக கேட்பதில்லை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காதால் கேட்டு விளங்குவதில்லை, அதை வாயால் பேசி அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆக இப்படிப்பட்ட வாயிலே குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேசாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்காமல் விளங்க இருக்கிறார்களே, இவர்கள்தான் ஆக கழிசடைகள், மோசமான அல்லாஹ் சொல்றான். இதை ரசூலுல்லா சொல்லி காட்டுறான், நீ இவங்களை எல்லாம் பாக்குற, அவங்க நீ பேசும்போது ஏதோ பேச்ச கேட்கிறாங்க, விளங்க நினைக்கிற இல்லை, அவளுடைய பேச்சை கேட்கவும் இல்லை விளங்கவும் இல்லை. இவர் மனிதர்களே இல்லை, வேறு யாரு, இன்னும் இல்லா கல்லாம். இவர்கள் மனித உருவிலே வாழ்கின்ற ஆடு மாடு ஒட்டகங்களை விட ஒட்டகங்களை போன்றவர்கள். அல்ல விளக்கி சொல்ற விஷயங்களை முதல்ல ஒரு செய்தி சொல்லிட்டு நம்மை அந்த செய்தியை புரிய வைத்து அடுத்த விஷயத்து போவான். இவங்க ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் தெரியும், மதுரையில் ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்கு, ஹாஜி ஜவுளி கடை இருக்கு. அது எழுதி போட்டு விளம்பரம் பெருசாக எழுதி போட்டிருப்பான், ஹாஜி ஜவுளி கடைன்னு போட்டுட்டு கடை இண்டு பண்ணிருப்பான். அடுத்து என்ன பண்ணிருப்பான், கடல். அப்ப கடலை இண்டு பண்ணி அப்புறம் கடல் பண்றான். அப்ப என்ன சொல்றானா, இடையே நீ ஜவுளி கடன் வராத, அதுக்கெல்லாம் ஒரு அளவுதான் இருக்குது, இது கடல் மாதிரி என்னது, இழுகை இல்ல அளவுக்கு பெரியது அப்படின்னு விளம்பரம் பண்றான். அப்ப இது அரபில இருக்கு பல் அப்படின்னு போட்டா முதல் விஷயம் சொல்லிடுறது, சொல்லி இதுதான்ப்பா என்று விளைக்கிறது. இல்ல இல்ல, அதற்கு கூட தகுதி இல்லை, பல்ஹும் அதல் சபீலாங்கிறான். அப்ப ஆடு மாடு ஒற்றவர்களை போன்று சொல்லிவிட்டு இல்லை இல்லை நீ அப்படி நினைக்காத, அந்த ஆட்டை விட நீ கேடு கட்டவர், ஆடு நல்லது, அந்த மாடு நல்லது, ஒட்டகம் நல்லது, இவைகளையெல்லாம் விட நீ மிகப்பெரிய வழிகட்டவன் அல்லாஹ் சொல்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரது வாயிலிருந்து வருகின்ற அந்த வசனங்களை சட்டங்களை காதிலே கேட்கிற போது விளங்க வேண்டும் என்று கேட்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிற போது அவர் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவசனத்தை சொல்லக்கூடியவர், அவர் சொல்கின்ற சட்டங்கள் அல்லாஹ்வுக்குரியது என்று யார் தெரிந்து அதை பின்பற்றவில்லையோ, இவர்கள் மனித உருவில் வாழ்கின்ற ஆடு மாடு ஒட்டகங்களை விட மிகப்பெரிய வழிகட்டவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சிந்திச்சா நல்லா நம்ம கருத்து நமக்கு புரியும். நம்ம குர்ஆன் படிக்கிறது இல்லையா, நான் அடிக்கடி சொல்லிட்டு தயவு செய்ய கொஞ்சம் குர்ஆன்கிற வார்த்தை பாருங்க, அந்த குர்ஆன்கிற வார்த்தை வேற எந்த நூலுக்கும் எந்த புத்தகத்துக்கும் அமையல. அல்லாஹ் குர்ஆன் அதுக்கே பேர் சொல்றான், குர்ஆன் கரான படிச்சான், கரா யக்ரவு குர்ஆன் கிராத்தான் சொல்லுவாங்க. அப்ப படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம், அது மூணு கால பொருள் கொடுக்கலாம், படித்துட்டு படிச்ச புத்தகம், படிக்க வேண்டிய படித்துக்கிட்டு இருக்கிற புத்தகம், படிக்கப்பட வேண்டிய புத்தகம், மூணு காலத்துடைய பொருள் அர்த்தம் கொண்டது. அதைத்தான் நம்ம சமுதாயம் படிக்கிறதே இல்லை, எவ்வளவு கேவலம் பாருங்க. முஸ்லீம்கள் இந்த புத்த குரான் அல்லாத வேற எந்த புத்தகத்தை பார்த்து எந்த அளவுக்கு நான் அடிக்கடி பார்த்துக்கிற மாட்டேலாம், சில பேர் இந்த கடப்பு சட்டத்தை சேர் போட்டு வாங்குவாங்க, பங்கு போட்டு 4 ரூபானா 4 ஆளுக்கு 1 ரூபா போடுறது. உதாரணம் சொல்றேன், 4வது ஆள்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அது பழைய பேச மாதிரி ஆயிடும், அந்த அளவுக்கு படிச்சு வரும். பத்திரிகைகளை பத்திரிகை புத்தகங்களை அதையெல்லாம் 4 பேர் 5 பேர் சேர் போட்டு வாங்கி சில பேர் படிச்சாங்கன்னா சும்மா அந்த பக்கத்துல மறந்துடும், அவ்வளவு சிரிப்பான், அதை பார்த்து சிரிப்பான், அவன் தன்னை மறந்து பார்த்து லூசு நினைக்கும் அந்த மாதிரி சிரிப்பான். அந்த அளவுக்கு கதையோட கதையை ஒன்றிச்சு போயிடுவான். ஆனா மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்காக போதிக்க வந்த திருமறை குர்ஆனை இந்த நாட்டில் ஃப்ரீயா கொடுத்து விட வாங்கி விட்டு கிடைப்பான். குர்ஆன் வாங்கிட்டு 10 நாள் கழிச்சு திரும்ப வராங்க, ஒரு குர்ஆன் கிடைக்குமா என்ன, அது வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அட நீ படிக்கிறதுக்காக வேண்டி தந்தா வீட்டுக்கு அனுப்பிட்டாரான். சென்ட்ரல் அவர் பசங்க கேட்பாரு, நிறைய பேர் அனுப்பிட்டு ரொம்ப பக்குவம் பத்திரிப்பா ரொம்ப பக்குவம் சொல்றது, நான் நிறைய அனுப்பிட்டேன், எங்க அனுப்பினேன், வீட்டுக்கு, இன்னும் 10 குர்ஆன் கிடைக்குமா, இது படித்து வழி வைக்க வரலாம், அங்க இருக்கிற குர்ஆன் புக்கிறது படிக்கிற ஆள் இல்ல, இவன் அங்க அனுப்புறான். அப்ப நம்ம நாட்டு இந்த நாட்டில் பாருங்க சுபஹானல்லாஹ், ஒரு நம்ம கணக்கு எடுக்கிறான், ஒவ்வொரு மொழி எத்தனை பேர், ஒரு தடவை 500,000 குர்ஆன் போட்டாங்க. மக்களுடைய கவனம் நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்க பாருங்க, 500,000 குர்ஆன் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்து இன்னும் கணக்கு எடுக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், வாங்க எங்க போயிருச்சு, வீட்டுக்கு போயிருச்சு. அப்ப குர்ஆனை படிக்கிறதுக்கே இல்லைங்க. ஏன்னா குர்ஆனை ஓதுற ஆட்கள்ல 90% மொத்தத்தில் குர்ஆனை ஓதுறக்கும் 10% இருப்பாங்க. அந்த 10%லயும் 90% குர்ஆன் என்ன இருக்குன்னு தெரியாது. அவ படிக்கிறதும் கிடையாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நல்ல தமிழ் வார்த்தை. ஓதாமல் பதவியில் என்னது? படிக்காமல். ஓதாமல் அதாவது படிக்காமல் பதவியில் போட்டு கொடுத்தான். அவ படிக்காம இருக்காதேன்னு சொன்ன ஓதுற வார்த்தை நம்ம சிறந்த வார்த்தை. நம்ம முன்னோர்கள் அர்த்தம் வேற, இப்ப வச்சு அர்த்தம் வேற. என்ன ஓதுறன்னா ஒண்ணு விளங்காது அர்த்தம். எதெல்லாம் ஓதுறங்க வார்த்தை இருக்குதோ அதெல்லாம் புரியாது. கத்தம் பாத்தியா ஓதுறது, மூழுது ஓதுறது, ராத்தி ஓதுறது, விக்கிரு ஓதுறது, என்னன்னு தெரியாது. ஒண்ணுக்கும் அர்த்தம் தெரியாது. அடிக்கடி சொல்லி சிரிப்பு வருது. கத்தம் பாத்தியா முடிக்கிறது ஆரம்பிக்கிறது, கத்தம்னா முடிக்கிறது, பாத்தியானா ஆரம்பிக்கிறது. கத்தம் பாத்தியா ஓதுவாங்க கூடுறது. என்னடா கத்தம் இவனு கேக்குறது போயிருது. அவன் என்ன சொல்றான்? முடிச்சிட்டு போவாங்க, முடிக்க ஆரம்பிங்க. இவன என்னடா முடிக்கிறது ஆரம்பிக்க கேக்குறது இல்ல. ஃபக்கீர் ஷா, பக்கீஷா வந்துக்காரான். யார் வந்துக்காரான்? பக்கீர் நிறுத்தம் ஏழை ஷாண்டா பக்கீஷா வந்துருக்காரு. சாப்பாடு விடுங்க. நம்ம ஆளுக்கு சுமானல்ல என்ன சொல்றோன்னே தெரியுது கிடையாது. அவ ஓதுறது ஓதுறது சொல்லி ஒன்னும் புரிய அழகாக்கிட்டாங்க. ஆனா ஓத அழகான தமிழ். படிக்காமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம். அவ குர்ஆன படி, படிக்க வேண்டிய, படித்துக் கொண்டிருக்க வேண்டிய, படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் அல்ல தந்திருக்கிறான். அப்ப இந்த குர்ஆனை படிக்காதனால ஏற்பட்ட கேடுகள் தான் இந்த சமுதாயத்துல சீர்கள் அதிகமாச்சு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்க எல்லாம் மனசு இல்லப்பா, ஆடு மாடு ஒட்டங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு, நபியே ஆடு மாடு ஒட்டங்களை போன்ற சொல்லிட்டு அதுக்கு கூட இவங்க பொருத்தம் இல்ல. ஏன்னா ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஆடு ஒட்டத்தை வளர்த்து பாருங்க. சுபஹான, ஒரு ஆட்டை வளர்த்துட்டா அதோட யார் நல்ல நல்ல அன்பு செலுத்தி வளர்க்கிறானோ அந்த ஆடு அறுக்கும் போது அவங்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆட்டுக்கு மனுஷருக்குள்ள தொடர்பு பாருங்க. நான் கண்ணால பாத்துக்கிறேன். ஒரு தடவை குர்பானி கொடுக்க போனா விட மாட்டாங்க. அவன் ஆடு வளர்க்கிறவன் கட்டி பிடிச்சி அழுகிறான். அப்ப அந்த அளவுக்கு இந்த ஆடு இருக்கிறதே அவ்வளவு அன்பு செலுத்தும். சில நேரங்களில் பஸ்ஸோட ஏறிடும். நம்ம ஊர் பக்கத்தில் ஆடு வளர்த்துட்டு வெளியூர் வந்தா அந்த பஸ் அவடே வந்துருச்சு. கீழே இறக்கி விட்டு போனா அவ திரும்பி வரங்க சாப்பிடல. ஒரு ஆடுங்க. இந்த ஆட்டை யாராவது அவங்க படைச்சாங்களா? நம்ம யாரா படைச்சிருக்கோமா? இந்த ஆட்டை நம்ம யாருமே படைக்கல. அப்ப யாரோ படைத்த ஒரு ஆட்டை, யாரோ ஒரு ஆட்டை பாதுகாத்து வளர்த்த ஆட்டை விலைக்கு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த ஆட்டை யாராவது சரித்திரத்தில் ஆடு கீடு வீட்டுல எங்க ரூம் ஒதுக்கிருக்கோமா? என் ஆட்டை நான் ரொம்ப பிரியப்படுறேன், அது என் பெட்ல படுக்க வைக்கப்படுமா? அதுக்கென்று ஒரு தொழு ஒதுக்கிடுவோம், அது அங்கதான் கட்டிப்படுவோம். அதற்கு என்ன தெரிவி விடுப்போம்? புல்லு. இது மாதிரி கொஞ்சம் வசதி உள்ள புண்ணாக்கு வாங்கி போடுவான். அவ்வளவுதான், தவிடு புண்ணாக்கு போடுவான். நாலு நாளைக்கு தான், ஒரு அஞ்சு நாளைக்கு போடுவான், ஆறு நாளை அவுத்து விட்டுருவான். அது அடுத்தவன் வயல மேய்ந்து விட்டு இவடைய வீட்டை தேடி வருகிறது. சுமாரில் பாருங்க, நான் சிரிக்க சொல்ல உண்மை சொல்றேன், நடந்து சொல்றேன். இந்த சவர்ந்து போறாங்கல்ல சில பேரு, அங்க ஊரு போய் இறங்கின உடனே வீடை மாத்தி கட்டிருப்பாங்க. தான் வீடு தெரியாது. யோசிப்பா, அந்த வீட்டு போவா வாண்டமான்னு. எங்க வீடுதான் போப்பா அப்படி சொல்லக்கூடிய ஆளா இருக்கா? உங்க வீடுதாப்பா இது என்று போ சொல்ற அளவுக்கு மறந்துட்டான். புள்ளையும் தெரிய மாட்டேங்க. ஏன்னா மூணு வருஷம் வர்றானா வாப்பான்னு கூப்பிடுவான். அவன் வாப்பான் வேற தெரிவி திரும்ப வந்துருவான். அடுத்து போகும்போது என் பிள்ளை யார் நீங்க கேட்கலாம், அந்த பிள்ளைக்கு வாப்பா யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனா இந்த ஆடு பாருங்க, சுபஹானல்லாஹ், நாலு நாள் புல்லு போட்டு வளர்த்து அவுத்து விட்டுட்டா அடுத்த வயல மேய்ஞ்சிட்டு நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு. நம்ம கதவை சாதி உள்ள இருந்தா கூட அடுத்து விட்டு போக மாட்டேன், அங்கேயே நிக்குது. அதுக்கு தெரியுது. இவன் சொல்றான் என்னது? வாயில்லா ஜீவன். அட, வாயுள்ள உனக்கு அறிவில்லையே. இந்த வாயுள்ளா ஜீவன் பாருங்க, வீதியில கழுத்துல கைது சுத்திட்டுவோம். கைத்த புடிச்சிட்டு போக மாட்டோம். ஒரு நாளை புடிச்சிட்டு போவோம், ரெண்டு நாள் கைத்த கட்டி விட்டுறது. அப்படி சொன்ன ஓடி வருது. ரெட்டை பிள்ளை இருந்தா இவன் மூத்தவன் தெரியாது. அடிக்கடி பாப்போம், யார் மூத்தவன், யார் இளைவன், பேர் மாத்தி விடுவோம். அப்ப நமக்கு தெரிய மாட்டேங்க. இந்த ஆடு சுமாரா ரோட்ல எத்தனை போட்டோம், கையை சுண்ண உடனே இவன் தான் புல் வாங்கி போட்டான். நம்ம காசு கொடுத்து வாங்க இவன் அவன் தேடி ஓடி வருது. என்ன இருக்குது? ஆட்டுக்கு மாட்டுக்கு இருக்கிற பண்பு, முக்கியமான பண்பு அல்ல. என்ன சொல்றான்? தனக்கு தீனி கொடுத்தவன் யார் என்று புரிந்து கொண்டது. தன்னை விலை கொடுத்து வாங்கிய முதலாளி எனக்கு முதலாளி யார் என்று தெரிந்து கொண்டது. உண்மையிலே இந்த ஆட்டுக்கு மனுஷ அளவுக்கு அறிவு வச்சு எந்த அளவு ஏமாத்துறது, சதி பண்றது, இதெல்லாம் கட்டிக்காரன். இதை மாதிரி இருந்து சொன்னா இந்த பேர் நம்ம கடையில் அறுத்துருவாங்க, உடனே ஓடிடும். அது தெரியல. அந்த இல்ல, அந்த அறிவு மட்டும் எல்லாம் கொடுக்கல. இவன் நம்ம நம்மள மாதிரி சதி பண்ற அறிவு கொடுத்திருந்தா என்ன செய்யாது? தீனி தின்னுட்டு அடுத்த வயலில் வேண்டாம், அப்படி போயிடும். இந்த பையன் நாளைக்கு அறுத்துருவான். உடம்பு சரியில்லாம படுத்தா கூட சந்தேகப்பட்டு அறுத்து வச்சிருவான். சிலவர் பாத்தீங்கன்னா ஆடு இருக்கு தெரியாது, கோழி இருக்கு தெரியாதுபான், ஆனா சீக்கப்படுத்தி மறுத்துருவான். ஏதாவது மோயினார் அதை தேடி கூட்டு ஆடு செத்து விட்டா திங்க முடியாத என்ன தெரிஞ்சிருக்கான். அப்ப இந்த ஆடுக்கு இந்த விவரம் தெரியல. ஆனா எந்த விவரம் தெரிகிறது? நம்மை விலை கொடுத்து வாங்கி முதலாளியவன் நமக்கு தீனி போடுகிறான், அதற்காக கட்டுப்பட்டு இருப்பேன், இவனை தேடி வருவேன், இவன் வீட்டுலதான் இருப்பேன், வேலைக்கு போக மாட்டேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இதான் சொல்றான், அல்லாஹ் படைத்திருக்க, நான் படைத்திருக்க, உன்னை படைப்ப சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதத்தை, எவ்வளவு பெரிய ஞாபகத்தை அல்லாஹ் செய்யிருக்கிறான். அல்லாஹுடைய அருள்கொடை எண்ணி பார்க்க ஆரம்பிச்சா கணக்கெடுக்க முடியாது. என்னுடைய அருள் கொடைகளை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் கணக்கிட முடியாங்கிறான். கணக்கு பார்த்தாலும் நன்றி செய்ய முடியும், அவன் கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள். நம்ம கல்யாணம் வச்சுறோம், ஒரு ஆண் பெண்ணு கல்யாணம் வச்சுறோம், அவங்க இரவு இரவு இரவில் வீடு கொள்கிறார்கள், கூடி முடித்த பிறகு அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அந்த நிமிஷம் அவனுடைய மனவீச்சியை தீர்த்து கொண்டான், அவனுடைய மனவீச்சி அவன் தீர்த்து கொண்டான். அதுக்கு பிறகு அந்த இந்திரி துளி சுபஹானல்லாஹ். யோசி பாருங்க, சிறு பிள்ளையிலிருந்து ஒரு பருவம் வர்ற வரைக்கும் சிறுநீர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு, அவருக்கு எந்த உணர்வும் இல்லை. அவருக்கு வாலிபதி அடைந்த உடனே தான் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி விரும்புகிற போது அவருக்கு இந்த இந்திரிய துளி என்ற ஏற்பட செய்யறான். அவ ஒன்றுக்கு ஒண்ணுக்கு போற அதே துவாரத்தில் தான் இதை எல்லாம் உருவாக்கி இருக்கலாம். அவ திருமணம் முடித்து ஒருத்தருக்கு இந்திரி வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவன் மாப்பிள்ளை இருக்க முடியுமா? பெண்ணுக்கு எவ்வளவு நாள் பொறுப்பா? வேற இதெல்லாம் பொறுத்துருவா? சாப்பிட உணவு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, உடுத்த ஊடு இல்ல, இருக்க அப்படி அதையெல்லாம் பொறுத்துக் கொள்வாள். ஆனால் கணவனா இருக்க வேண்டிய தகுதியாக முக்கியமாக அவனை வாழ்க்கை ஈடுபடுகிற போது இந்திய துணிவரலட்சிங்க ஆண்டன்றுவா. அப்ப அல்லாஹ் ஜில்லஷானுவத்தாலா இந்த அந்த மனிதனுடைய உணர்வை கொடுத்து அதை வெளியாக்கி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் உந்திர துளிய பெண்ணுடைய கற்பை செலுத்தினீர்களே, அதை உங்க விலையே ஏன் விளையாங்கிறான். அதற்கு பிறகு அதை பாதுகாத்தவன் யார்? எந்த காற்றும் ஒளியும் போக முடியாத இடத்திலே வைத்து பாதுகாத்து உருவாக்கி வளர்த்து ஒரு சின்ன துவாரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால் அது வருவதற்கு முன்னாடி நீர் இருக்கா நீருக்கான்னு செட்டு பார்க்கறான், இல்லனா ஆபரேஷன் பண்ணுங்கிறான். அப்ப அந்த அந்த தண்ணீர் யார் உருவாக்கியது? சுபஹானல்லாஹ். அந்த தண்ணி அந்த தண்ணி வர முடியும்னா அது வெளியே வர முடியல. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால் ஒரு மனிதராக நான் உருவாகி வெளியே வருவதற்கு இவ்வளவு பாதுகாப்பு செய்திருக்கிறான். வெளியுறது வந்த பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது சூரியன் கோபப்பட்டு உதிக்காம இருக்கான்? முடிஞ்சு வச்சிருக்காது. அன்னைக்கு சந்திர வராம இருக்குதா? அப்ப உலகத்துல எல்லா இயக்கங்கள் மனுஷனை தவிர யாருக்கா இவன படைக்கப்பட்டிருக்கோதோ அவைகள் எல்லாம் சரியாக இயங்கி கொண்டிருக்கு, நம்ம மட்டும்தான் இயங்கறது இல்ல. பஜத்துல மூணு போங்கடா தூங்கிட்டு இருக்கான், ஏழு மணிக்கு தூங்குறான், சில தூங்குறதே இல்ல. அவ்வாறு சூரியன் என்னைக்காவது கோபப்பட்டு வராம இருக்குதா? அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்காக உயர்க்கிற எல்லா இயக்கங்களும் மனிதனுக்காக எல்லா வகையான பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கிற தேவையை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்ட எல்லாவற்றையும் தந்து விட்டுக்கிறான். அப்ப இவ்வளவு தந்து விட்டு அல்லாகவே இந்த மனிதன் படைத்தவன் யார் என்று தெரியாம இருக்கிறானே, இவன் கேடுகட்டவன், மிருகத்தை விட கேடுகட்டவன், இவன் மனிதரே அல்ல என்று அல்லாஹ் ஜல்லஷானுவத்தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுன மனிதன் யார் என்பதுதான் குர்ஆனுடைய வாக்கு முக்கியமா. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய மனிதன் யார் என்றால், யாரெல்லாம் குர்ஆனை பார்த்து படிக்கிறார்களோ, யாரெல்லாம் குர்ஆனை காது கொடுத்து கேட்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய சிந்தனை குர்ஆனை சிந்திக்கிறார், இவர்கள்தான் மனிதர்கள். மனிதர்களையும் ஒரு பெருவாரியான கூட்டத்தை உலகத்தில் உருவாக்கி வச்சிருக்க, கேட்டா அவங்க செத்த உடனே அவங்க அடக்கம் செய்த பிறகு அவங்களுடைய அடக்கத்திலிருந்து நரகம் தான் அவர்கள், நரகத்திற்குரிய விறகு கட்டுகளாகத்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமே முடிசெய்கலாம். இந்த உலகத்தில் வாழ்ற போது நாம் நரகத்துக்குரியவளா? சொருக்கத்துல அளவே அல்லாஹ் நம்ம கையில தர்றான். மனிதர்கள் ஒரு பெருமதியான சமுதாயம் நரகத்துக்கு போற என்ன காரணம்? லஹும் குலூபுல் லாயிஃப் கௌன பிஹா, அவளுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் சிந்தனா சக்தி கொடுத்திருந்த அந்த சிந்தனா சக்தியை வைத்துக் கொண்டு என்னுடைய குர்ஆனை, என்னுடைய வேதத்தினுடைய மார்க்கத்தை சிந்திக்க தவறி விடுகிறார்கள். உலகம் ஆயுள்ல இபுசுநபிஹா, அவளை பார்க்கின்ற கண்களை நாம் கொடுத்திருக்கிறோம், அந்த கண்கள் மூலமாக அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டார்கள். அவளுக்கு காதல் கொடுத்திருக்கிற காலை வைத்து கேட்க மாட்டார்கள். நீங்க தயவுசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல யாரும் வருத்தப்படாதீங்க. இங்க இருக்கிற ஆட்கள் யாருக்கு சிந்தனை ஆள் இருக்குங்களா? இல்லாட்டோட இருக்குன்னு சொல்லுவீங்க. சிந்தனை சக்தி உள்ளவங்க, கண் இல்லாத ஆள் இருக்குங்களா? இல்ல, எல்லாம் கண் உள்ளவங்க தான். காது இல்ல, எல்லாம் காது இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, இப்படி கொடுத்தவர்கள் அதிகமாக நரகத்துக்குரியவர்கள். ஆனா இந்த போறதுக்கு முந்தைய நாம எல்லாரும் யோசனை பண்ணணும், நம்ம நரகத்துக்குரிய சொர்க்கத்துக்குரியவர்கள். அவ சொர்க்கத்துக்குரியவர்கள் என்ன தவிர சொல்றான், குலூபுல் லாயக்கில் விளங்காத மக்கள், சிந்தனை இருந்து மூளை இருக்கு நல்ல மூளை, அதை சிந்திக்க தவறிட்டா அவன் நரகத்துக்குரியவன். அதை நம்ம சொல்லுவோம், மண்ட பெருசா என்னடா பிரயோஜனம், மூலகட்ட பயில என்னடா ஒழுக்கம் இல்ல வாழ்ற, நம்ம சாத்துட்டுவோம், இவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கான், மண்டை அறிவு இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். மனசுல பார்த்து முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்க அறிவு இருக்கா உனக்கு, திட்டுவோம். ஏன் திட்டுறோம், மனிதனுக்கு நம்ம சில பண்புகளை வச்சிருக்கிறோம், மனிதனா இருந்தா இப்படிலாம் இருக்கணும், குடிக்கூடாது, கூத்தடி கூடாது, திருடக்கூடாது, அப்படி தவறும் போது இவெல்லாம் மனசனா மாட்டு பயன் அறிவு இருக்கா அவனுக்கு என்று நாம் கோத்துட்டோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் தந்திருக்கிற சிந்தனா சக்தியை மூளையை வைத்து நீ சிந்திக்க வேண்டிய குர்ஆனை சிந்திக்கவில்லை என்றால் நீ நரகத்திற்குரியவன். நான் தந்திருக்கிற இந்த கண்களை பயன்படுத்தி என்னுடைய வேதத்தை படிக்கவில்லை என்றால் நீ நரகத்திற்குரியவன். நான் தந்திருக்கிற காதுகளால் குர்ஆனை கேட்கவில்லை, நரகத்திற்குரியவன். அல்லாஹ் அப்ப இதை தவிர மற்ற எல்லாம் நாம் செய்யணும் பாருங்க, நம்ம சிந்திக்காமே கிடையாது, பார்க்காத ஆள் கிடையாது, கேட்காத ஆள் கிடையாது, பார்க்கிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம், இதை பற்றி எல்லாமோ சிந்திக்கிறோம், இதை பற்றி எல்லாமோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொன்னவற்றை பார்க்குவதை நாம் தவறிவிடுகிறோம், அல்லாஹ் சொன்னதை கேட்க தவறிவிடுகிறோம், அல்லாஹ் சொன்னதை சிந்திக்க தவறிவிடுகிறோம். அப்ப அல்லாஹ் எவ்வளவு சொல்றான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹமத் கிருபை உரியவன், அல்லாஹ்வுடைய அருள் ஒரு தாயுடைய அன்பை விட 70 மடங்கு அதிகமான அன்பு அல்லாஹ்வுடைய தூதன் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய அருளாளர், அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் அளவே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அளவற்ற அருளால் நிகழ்ச்சி அன்புடையவர் அவ்வளவு பெரிய அல்லாஹ். நம்ம என்ன சொல்றோம், நீ மாட்டு பயிலா இருக்கிறிய, நீ ஆட்டோட கேள்வி இருக்கேன்னு நம்பி பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். ஆக நாம் சிந்தனைவாதியாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் மனிதனாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆன் மூலமாக நாம் சரியான வழியை பெற வேண்டும் என்று விரும்பினால் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிப்பிற்காக அல்லாஹ் இறக்கினார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இக்ரா என்று தான் முதல்ல சொன்னார், படி என்று தான் சொன்னார். அப்ப அல்லாஹ் யாரை இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தேர்வு செய்தானோ, யார் மூலமாக மனிதன் மனிதனாக வாழ முடியுமோ, அப்படிப்பட்ட ஒருவரை அல்லாஹ் உருவாக்கும் போது படி என்று தான் முதல்ல சொன்னான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க, மக்களுடைய நிலையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு தெளிவான சிந்தனை வந்த போது அவர் கூட முறையாக இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருத்தன் தான், எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறா என்ற சிந்தனை இல்லாமத்தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரையில அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ் யாரை தேர்வு செய்ய போகிறான், அவருக்கு கூட அல்லாஹ் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவரோடு எப்படிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஞானம் இல்லாமல் தான் இருந்தார்கள். அப்படி இல்லாதவர்கள் கூட சில சமயத்துல மனசு பாக்குறோம், நல்ல சிந்தனை இல்லாத கூட, அதாவது நல்ல இஸ்லாமிய ஞானம் இல்லாத மக்கள் கூட இந்த சமுதாயத்தில் உள்ள கேடுகளை இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் இப்படிலாம் இருக்கிறாங்களே, கேடுகிட்ட வாழ்க்கை வாழ்றாங்களே, அவளை அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறார்களே, ஏன் என்று வேதனைப்படக்கூடிய உள்ளங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய இருக்கத்தான் செய்கிறது. இதை மாதிரி தான் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவு ஒதுங்கினாங்க. அங்க இருக்கும் இந்த கேடுகளை, இந்த கேடுகளையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து வெறுத்து போய் தான் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னா இக்கிற படின்னா, அப்ப இதெல்லாம் அகல வேண்டுமா, இந்த அக்கிரமங்கள் நீங்க வேண்டுமா, அநியாயங்கள் அகல வேண்டுமானால், ஒழுக்கக்கேடுகள் குறைய வேண்டும் என்று சொன்னால், அசிங்கங்கள் இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால் படி என்று சொன்னால் அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அதிகமான மக்கள் சொல்ற மாதிரி சொன்னாங்க, எங்களுக்கு படிக்க தெரியாது, குர்ஆனை மட்டும்தான் படிக்க தெரியும், குர்ஆனை தவிர மட்டும்தான் படிப்பாங்க, குர்ஆனை படிந்தா இன்னைக்கு வரைக்கும் தயார் இல்லை ஆளுக்க. இந்த நாட்டில் பாருங்க, குர்ஆன் படிக்கிறதுக்காக வேண்டி வாகன வசதி, சாப்பாடு, பேனா, பென்சில், ரப்பர், ஸ்கேல், சுபஹானம் தான். நிறைய பேர் நாளைக்கு மறுபடி நான் சாட்சி சொல்லுவேன், இந்த ஆள் இவர் குர்ஆனை படிக்கிற எவ்வளவு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு படிக்க வரல என்று சொல்லுவேன். நான் கை கடை யாரும் நினைச்சுக்காதீங்க, பொதுவாக சொல்றேன், இவ்வளவு வசதி கொடுத்தும் கூட எனக்கு குர்ஆனை படிக்கல என்று நிஷால மறுபடியும் சாட்சி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி அறிவிச்சிருக்கிறோம், என்னெல்லாம் வசதி சொல்லுவாங்க சுபஹானம். யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு கூட்டத்துக்கு என்ன தேவை, இவ்வளவு மண்டபத்தை பிடிச்சி சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி பிரைஸ் கொடுக்க வச்சு என்ன அவசியம், ஏன் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய வேத மக்கள் படிக்கட்டும், நம்ம நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு வந்த மக்கள் இந்த நாட்டிற்கு வந்து போகிற போது நாம் வெறுமனையில் தோழி அவளுக்கு தேவையான பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்து இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை, நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். அதோட முக்கிய நோக்கம் தெரியுங்களா, இந்த ஜாலியா திருச்சியுடைய ஆரம்பிச்ச நோக்கியா நோக்கம். ஏன்னா நான் வந்த வயசுல முத முதல்ல சுலுபில் நாம சேரும் போது அப்பதான் ஒன்னு ஜாலியா, இப்ப அந்த ஜாலி கிடையாது, அப்ப இங்க ஜாலியாத்தே கிடையாது, இஸ்லாம் சென்றே கிடையாது. அந்த நேரத்துல அங்க நம்ம தமிழ் மக்களுக்கு கிளாஸ் நடத்தின போய் சொன்னேன், என்ன தமிழ் கிளாஸ் என்ன நடத்த போறேன்னு கேட்டார். இங்க நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் தானே ஏன் கிளாஸ் நடத்த போற, ஏ உனக்கு உரந்தே முஸ்லீம்கள் என்பவர்கள் பேருக்கு தான் முஸ்லீமா இருக்கிறார்கள். ஆச்சரியப்பட என்ன முஸ்லீமா அவங்க எதுக்கு வச்சாங்கடா? இஸ்லீம் அல்லாஹ் வருவாங்க, இஸ்லாத்தை அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். சிரிக்கிறதுக்கு இல்ல சத்தியா, நான் போய் சொல்றதுக்கெல்லாம் சிரிக்க சொல்லல. வேணாலும் ஹயாத்தோட இருக்கிறாரு சுலைமான் குலைன் ஒரு முதிய கூட்டு போற கேட்டு பாருங்க. அவர் அப்ப என்ன அவங்க ஏன் சொல்லிக் கொடுக்கிற கதையெல்லாம் சொன்ன உடனே என்ன பத்தி ஒரு வீடியோ எடுத்துருக்காரு. நான் எப்படி இருந்து சொன்ன உடனே என்ன உடனே பேச வச்சு இந்த தரிக்கா கதையெல்லாம் சொன்னேன், சிரிச்சின்னு அவங்க சிரிச்சு இப்படி எல்லாம் முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு கேள்வி பண்றாங்க. அதையெல்லாம் பேசி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு. என் கதையை பேசினாலே ஒரு நாளைக்கு பேசிக்கிறேன். அவ்வளவு மோசமா இருந்தார் தரிக்காங்கிற பேர்ல, மோசம்னா அசிங்கம் சொல்லல, இஸ்லாம்ங்கிற பேர்ல இருந்த கேடுகள். அப்ப என்னன்னா குரானை படிக்காத மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அவங்கள்ட்ட சொல்லி முஸ்லீம்கள் வர்றாங்களே தவிர குரான படிக்க தெரியாத மக்கள், குரான் படிக்க தெரியாதா? குரான ஓதுற மக்களுக்கு குரான் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்படிதானங்க தமிழ் பேச படிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்காரன் அஸ்லாம் வரைக்கும் சோமா இருக்கலாம்னு கேட்போம், அதனால சோமா இருக்கலாம்னு சொல்லுவோம். இங்க குரான ஓதிக்கிட்டு இருக்கும்போது சவை வந்து கைவல் ஹால் மின்னை நந்தன் சொல்லுவோம். என்ன கேக்குறான் இவன்? ஒருவேளை ஆமீன் சொன்னா சொல்லுவேன் தவிர அவன் எந்த விதம் கேட்க மாட்டான். நம்ம துவா செய்யறாரு போல இருக்கு, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நமக்கு அதான தெரியும் அரபில சொல்லிட்ட துவா அதனங்கிறப்பான. அப்ப தயவு செய்து திருமலை குரான படிங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி நல்லா சொன்னான், படிக்க தெரியாதேன்றாங்க விடல அவரு. ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லி அனுப்பிடுறான். மனுஷ வேலை என்னது? நல்லது மாத்திடுவேன், இதை செய்யக்கூடாது சொல்றோம் அதை செய்யறவன் தான் யாரு மனுஷன். ஆனா அல்லாஹ் மலக்கு யார் செய்வாங்க? அல்லாஹ் சொன்னதையா கரெக்டா செய்வாங்க. நம்ம கரெக்டுக்கு மாத்திரம் நடக்கிறவங்க மனுஷனே யார் இன்சான் ஹரீஸ் அரவில் பழமொழி இருக்குது, மனிதன் இது தடுக்கப்பட்டிருக்க அதை செய்யக்கூடியவள். ஆனா சகோதரனை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, திருமறை குர்ஆனை படிக்காமல் நாம் அல்லாஹ்வுடைய பல மனிதனே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படியே அல்லாஹ் சொன்னான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு முறைக்கு மூன்று தடவை அவளை கட்டி அணைத்து விட்டு படி 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 என்று மூன்றாவது படிச்சாங்க. அப்ப இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக், அப்ப அல்லாஹ் படிச்சு கொடுத்து பார்த்து பாருங்க, இக்ர படி பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக், உன்னை யார் படைத்தாலும் அவனுடைய பெயரை சொல்லி படி. மனிதனுக்கு இயல்பாக உண்ண வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறது, உறங்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது, குடிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. அதெல்லாம் இல்லாம யாருமே மனசே இல்லை. எங்க வரும்போது சொல்ல வேண்டிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது, குடிபானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது, உங்களுக்கு புதுவ சொல்றது வருவாங்க. ஏன்னா இந்த எங்க சாப்பிடுறது? அப்ப அதெல்லாம் ஏற்பாடு செய்ய மனிதனுக்கு அதான் தேவை. அது இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்த வச்சுக்க வர்றவங்களை பாதி வரமாட்டாங்க. அப்ப ஏன்னா உணவு மனதிற்கு அவசியம், குடிப்பு அவசியம், இதெல்லாம் தேடுவதற்கு மனித யாருக்கு பாருங்க யாரா தள்ளி விட, வெளிநாட்டு போ, வெளிநாட்டு போய் யாரும் தள்ளுறாங்களா? வெளிநாட்டுக்கு போறதுக்காக அழிப்பே தெரியாவிட்டா கூட வந்துடுறாங்க, ஏபிசிடி வந்து எல்லாம் வந்திருக்கிறான். அப்ப வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சொல்வதற்காக எவ்வளவு தேட்டம், எவ்வளவு முயற்சி. அது அதுல எல்லாம் மனதின் பிரச்சனை இல்லை. அல்ல எதை படிச்சு பாருங்க, நபிக்கு படிச்சு கொடுத்து பாட பிஸ்மி ரைக்வெல்லி ஹலக், உன்னை படைச்சான அவன் பேரை சொல்லி படி. அப்ப நம்முடைய பாடம் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், என்னை படித்தவன் யாரோ அவனுடைய பெயர் சொல்லி படிப்பேன் என்ற பாடம் வரணும். அவன் ஏன்னா படைச்சவன் படிச்சு கொடுத்த பாடம் தான், படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் யார், அவன் எங்கிருந்து வந்தவன், எப்படி வந்தவன், வந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழ்ந்தால் மனிதன் எப்படி வாழ்ந்தால் மனிதன் சொர்க்கத்துக்குரியவன், எந்த வாழ்க்கை வாழாவிட்டால் கேடுகட்டவன், மிருகத்தை விட கேடுகட்டவன் என்ற வார்த்தையில எப்ப தெரிந்து கொள்ள முடியும்? இந்த இக்ரமி சிரம்பி கலன் படைச்சவனுடைய பெயர் சொல்லி படிக்கிற பாடம் தான் நம்மை மனிதனாக வாழ வைக்கிற பாடம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படித்து கொடுத்த பாடம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொடுத்தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவன் கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தவன் கேட்ட கேள்வி ஒரு கேள்விதான், நீ குர்ஆன் உனக்கு அல்லாஹ் இறக்க புத்தகம் அல்ல தரக்கூடாதா? ஒரு புத்தகம் நேரடி இறக்க வேண்டியதானே, அதை நீ படிக்க வேண்டிய நான் பார்க்க வேண்டியதான் கேட்டான். அப்படி அல்லாஹ் இறக்கவில்லை. அல்லாஹாலா இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான விஷயத்தை சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக் கொண்டே இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம், அவர் 40 வயதிலிருந்து அவருடைய வாழ்க்கை முடிகின்ற 63 வயது வரை வாழ்ந்த காலத்தில் இறங்கிய குர்ஆன் தான் இவ்வளவு ஒட்டுமொத்தமாக தரப்பட்டிருக்கிற குர்ஆன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் படிக்க தெரியாதவர், எழுத தெரியாதவர், எழுதியதை படிக்க தெரியாதவர், உம்மி நபி. அப்ப தாய் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பழகி வந்தவங்க உம்முன்னு சொல்லுவாங்க. அப்ப தாய் உம்மாட்ட படிச்ச உம்மாட்ட படிச்சவங்க, அப்ப எழுத்தறிவு இல்லாத சமுதாயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவளை சார்ந்தவர்களும். ஆனால் அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக, நாடாளுகின்ற மன்னர்களாக, மாறியதற்கு என்ன காரணம்? ஆட்சியில் அவளை தேடி வந்து ஒரு காலத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம், நாடு கடத்தியவர்கள், துன்புறுத்தியவர்கள் எல்லாம் பின்னொரு காலத்தை எப்படி மாறிவிட்டார்கள்? நீங்கள் தான் ஆழ தகுதியானவர்கள், நீங்கள் தான் ஒழுக்கமிக்கவர்கள், நேர்மை மிக்கவர்கள், உங்களால் தான் சமுதாயத்திற்கு நேர்மையை, ஒழுக்கத்தையும், நல்லாட்சி கொடுக்க முடியும் என்று ஆட்சியை கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் நல்லவளமான என்ன மாறினாங்க? இந்த குரானை 23 ஆண்டு கால வாழ்க்கை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வழங்கப்பட்ட இந்த திருமறை குரான் இருக்கிறதே, அந்த குரானும் குரானுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி தந்த விளக்கங்களும் அந்த 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடம் தான் குரான். அப்ப குரான் உருவாக்கிய சமுதாயம் மிக ஒழுக்கமான சமுதாயமாக மாறினார்கள். ஒழுக்கமிக்க அந்த கேடு கட்டவள் எல்லாம் நல்ல உயர்ந்த குணத்துக்கு மாறினார்கள். ஆக மனிதன் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சிறந்தவனாக வாழ்வதற்கு இந்த ஒரு வழியை தவிர வர எந்த வழியும் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடம் வல வம்பக்த மாஃபில ஜமியா மா அல்லஹ்த பைன குலூபிஹிம். நபியே, இந்த உலக மக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக இன்னைக்கு மக்கள் பல முயற்சி பண்றாங்க. நம்ம நாட்டிலே சரி, முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் எத்தனையோ வழிகளை கையாளுறாங்க, முயற்சிகிறாங்க. ஆனா அதனாலையெல்லாம் நிச்சயமாக சேர்க்கவே முடியாது. மனித உள்ளங்களை இணைக்கக்கூடிய முயற்சி இருக்கிறதே, அந்த முயற்சி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு முயற்சி என்ன? நபி அல்லாஹ் சொன்னா, நபியே இந்த உலகத்துல எல்லா பொருளாதாரத்துடைய கையில் தந்தில் வைத்துக் கொடுக்கிறல்ல, யாரும் கொடுக்கல. லவ் என்ற வார்த்தை அரபில் இல்லாத ஒன்றை கற்பனை செய்ய சொல்றது ஒரு வார்த்தை. இந்த மக்களை எல்லாம் இணைப்பதற்காக இந்த உலகத்துல எல்லா பொருள் செலவழித்தி இணைக்க நினைத்தாலும் அவருடைய உள்ளங்களோட இணைப்பை ஏற்படுத்தவே முடியாது. என்றால் அல்லாஹ் தான் நினைத்தான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித உள்ளங்களை இணைக்கிறதுக்கு இறக்கிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு அற்புதமான ஆயுதம் தான் திருமறை குர்ஆன். எனவே இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கி இருக்கிறது. இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். இந்த குர்ஆனை இந்த படிக்க தெரியல என்று சொல்ல காலம் போட்டும் படிக்க வாய்ப்பு இல்லை. உண்மைதான், நம்ம நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் முஸ்லீம் இல்லாத ஒரு ஆட்சி காலத்தினால இஸ்லாமியர்களுக்கு இந்த மார்க்கத்தை படித்துக் கொடுக்கிற வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கல. கல்விக்கூடங்கள் சென்றா பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, இந்த மாதிரி சொல்லும் செல்லிடங்கள்ல எல்லாம் இஸ்லாத்தை படிப்பிற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. என்றாலும் கூட நாம் தொழிற்சியோட இடத்துல நம்முடைய உலகத்தை தேடிக்கொள்ள வந்த இந்த இடத்துல அல்லாஹ் நம்மை தேடினா அடிக்கடி சொல்லுவேன், சஹாபாக கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. சஹாபாக கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன பாக்கீங்க அடிக்கடி சொல்லுங்க, யாருக்கா இருக்காது? சஹாபாக்கள் யாரும் தான் பிறந்த நாட்டை விட்டு போகணும்னு ஆசைப்படல, ஆனா என்ன செய்தாங்க? நாடு கடத்தப்பட்டார்கள். எது நாடு கடத்தப்பட்டாங்க? அல்லாஹுவை அல்லாஹாக ரப்பாக வணக்கத்துக்குரியவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நாட்டை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் அவர்களை உடுத்த உடையோடு நாடு கடத்தப்பட்டார்கள். அப்ப அல்லாஹுவை ரசூலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பிறந்த நாட்டில் வாழ முடியாம அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க. ஆனா நாம் தலைகளா நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்கு போகவான் நினைக்கூடிய ஆட்கள் விரல் விட்டு என்ன கூட இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது? ஓரளவு வரும்போதே பாஸ்போர்ட் வை, பாஸ்போர்ட் இல்லாத இல்லைன்னு அந்த அளவுக்கு வந்துருச்சு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான், ஒருத்தர் வருவான், ஒருத்தர் போவான். சில வீட்டுல ஆம்பளே இல்ல, எல்லாம் எங்கதான் இருக்காங்க? வெளிநாட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவிற்கு வெளிநாட்டில் நம்பி வாழக்கூடிய மக்களை பார்த்துட்டோம். அப்ப நான் வெளிநாட்டுக்கு வந்த யாரும் ஒரு ஆள் கூட, அது நீங்க நாங்க எல்லாரும் ஒண்ணுதான், ரியாலை தவிர வேற நோக்கமாக யாரும் வரவே இல்லை. இல்ல யாருக்கா கருத்து இருக்கா? இல்ல இல்ல, நான் சவுதி போறேன், அங்க போய் மார்க்கத்தை படிக்க போறேன் நினைச்சாங்களா? அப்படி யார நினைச்சதே, என்னடா அங்க போய் மார்க்கத்தை படிக்க போற, இங்க படுறா? அங்க போனா வேலை பாரு, ஓவர் டைம் பாரு, எங்கெல்லாம் பார்த்துட்டே என்ன செய்யணும், ரியால் அடிச்சுட்டே இரு. அப்ப நம்முடைய நோக்கம் இந்த ஒரு நாட்டுக்கு வந்தது எல்லாருமே பொருளாதாரத்தை குறிக்கோளா தேடி வந்தோம். சுபஹானல்லாஹ், வந்த இடத்துல நம்ம தேடி வருது கல்வி, சும்மா வரல, சாப்பாட்டோட வருது, நோட்டோட வருது, பேனாவோட வருது. அவன் குறை சொல்லல, எப்படி வருது உண்மை தானங்க? அதுல எங்க ஆபீஸ்ல கோபர்ல எத்தனை நாள் கடைசி நடந்து சாப்பாடு, நம்ம வேண்டாம் சில கூட சாப்பாடு கொடுக்க கேக்குறாங்க. சுபஹானல்லாஹ் பாருங்க, எத்தனை நாள் கிளாஸ் வந்தாலும் வாரத்தில் நாலு கிளாஸ் வராங்க, நாலு கிளாஸ் எனக்கு சாப்பாடு வரும் பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க. சுபஹானல்லாஹ், யோசி பாருங்க. அப்ப நம்மை நாம் இந்த நாட்டுக்கு வந்த நோக்கமே என்னதான்? பொருளாதாரம் தேட வேண்டும் என்றுதான். அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம், நீங்க அதுக்கு மட்டும் போகாதீங்க, உங்களை தேடி இந்த கல்வி வருகிறது, சுருக்கத்து போகிற ஞானம் படியுங்கள் என்று அல்லாஹ் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆக இந்த பாக்கியத்தை கருத்தில் கொண்டு வரக்கூடிய ரமதானை பயன்படுத்துங்க. அப்ப ரமதான் புண்ணியமான மாசம், ரமதானுடைய மாதத்தில் புண்ணியமான இரவு இருக்கிறது, புண்ணியமான வேதம் இதெல்லாம் உண்மைதான். ஆனா புண்ணியம் பெறக்கூடியவர்கள் யார் என்பதை கவனத்துக் கொள்ளணும். அப்ப திருமறை குர்ஆனை நாம் படிப்பதற்கான முயற்சி செய்வேன். திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட பாடத்தை எல்லாம் பயிற்சி ஒரு சில விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வேதம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. பாருங்க 23 ஆண்டுகள்ல யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர் அவராக இந்த மார்க்கத்தை சொல்லியிருந்தா நிச்சயமாக மனித வாழ்க்கை தேவையா அத்தையும் சொல்லிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் படித்து கொடுத்த பாடத்தினாலதான் இந்த உலகத்துல யாரெல்லாம் எப்படி எல்லாம் தன்னை பெரிய அறிஞர் சொல்லிட்டாங்க. எவனாலும் இன்றைக்கு வரைக்கும் பாக்குறோம் இந்த இஸ்லாமிய நாடு, அல்லாஹ் இஸ்லாம் நாடு பொதுவா முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழக்கூடிய நாடுகள்ல இன்றைக்கு ஒருத்த ஆட்சியாளர் இருந்தா நாளைக்கு அவன் யாரா இருக்கான், அவன் யாரா இருக்கான், திருட்டு பேரா இருக்கான். அப்படி கைதியா சும்மா கை பண்ணுவா, திருட்டு பேரும் கை பண்ணுவான். அப்ப அந்த அளவுக்கு இருக்கான். அப்ப ஒருவன் இயற்றிய சட்டத்தை இன்னொருவன் சட்டத்தை தவறு மாத்துறான். அப்ப என்ன அவங்க சட்டம் இயற்ற முடியல. சுபஹானல்லாஹ், 23 காசு கொண்டு சட்டத்துல எவனாலும் குறை காண முடியவில்லை. யாரேனும் குறை காண வேண்டும் என்று இதை படிச்சா அதை படித்து முடிக்கும் அவன் யாரா மாறிடுவான், முஸ்லீமா மாறிடுவான். அவ்வளவு அற்புதமான வேதம் குர்ஆன், அவ்வளவு பெரிய சிறப்பான வேதம். எனவே திருமறை குர்ஆனை நாம் படிக்கிற போது நம்முடைய உள்ளத்தில் வேண்டிய முக்கியமான உடல் அது முதல்ல சொன்ன பண்புகள்லாம் வரணும். அப்ப குர்ஆனை நாம் படிக்கும் போது அந்த குர்ஆன் சொல்ற பாடங்கள் நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். ஆக ஒரு மூமின் இறை விசுவாசி அல்லாஹ்வை நம்பியவன் எப்படி இருக்கணும் குர்ஆன் சொல்கிறது. இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறாத வரை நீங்களா நானே யாராவது சார்தான் அவன் திருமுறை குரான கரைச்சு குடிச்சு இந்த பண்பு வராத வரை அவன் தன்னை பற்றி பெரிதாக சொன்னாலும் அவனை பற்றி வேற ஆளுக்கு சொல்லிக்கிட்டால் லட்சக்கணக்கான மக்கள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மூமியா இருக்க முடியாது. என்ன அல்லாஹ் சொல்ற வசனத்தை சொல்றான், ஒரு திருமறை வசனம் என்ற இந்த வசனம் அதெல்லாம் சொல்றான், நபியே உன்னை படைத்திருக்க ரப்பா என் சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் விட்டு சில நிறைய சொல்றாலும் ஒண்ணு இது லாயுமினூன் இவர்கள் மூமினாக ஆக மாட்டார்கள். எதுவரை மூமினாக தங்களுக்கிடையே ஏற்படுகிற சண்டைகளில சச்சரவுகளில் பிரச்சனைகள்ல உம்மை நீதிபதியாக ஆக்காதவரை, தீர்ப்பு வழங்கக்கூடிய உன்னை ஆக்காதவரை இவர்கள் மூமின்கள் அல்ல. அப்படி தீர்ப்பு வழங்கணும், தீர்ப்பு வழங்க மட்டுமல்ல தீர்ப்பு கேட்டு வர வேண்டும். அந்த தீர்ப்பை நீ வழங்குற போது அவருடைய உள்ளங்கள்ல எந்த வகையான சங்கடம் கூடாது. நீ வழங்குற தீர்வுல அவருடைய உள்ளத்தை எந்த வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் கொள்ளக்கூடாது. சொல்லிமூ தசிலீமா, பிறகு நீ வழங்கிய தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டும். அவர்கள் தான் மூமின்கள். அப்ப மூமின் அல்லாஹ் சொல்ற பண்பு என்ன, ஒரு இறை நம்பிக்கையுடையவருக்கு அல்லாஹ் சொல்லுடைய பண்பு என்ன சொன்னா, உலகத்துல நாம் வாழ்கிற போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வாக அல்லாஹ்வுடைய தூதரை நீதிபதியாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தா அதை தீர்வாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வழங்குற தீர்வு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அதிலே நமக்கு இஷ்டம் இருந்தால் இல்லாவிட்டாலும் நமக்கு சாதகமாக இருக்கிறது இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கிய தீர்ப்பை தான் கேட்பேன் என்று யார் வர்ற நான் வந்த உண்மையான மூமின் ஃபர்ஸ்ட். இரண்டாவது அவர் வழங்குற தீர்ப்பை வழங்கிய பிறகு நம்முடைய நோக்கம் நமக்கு பாதகமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கிட்டாங்க என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பிறகு முழுமையாக கட்டுப்பட்டோம். இந்த மூணு தன்மை இல்லாட்டி கூட மூமின் இல்லாம அது இது இந்த நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சு, நம்ம அடிக்கடி சொல்ற சம்பவம் தான். இந்த சம்பவங்களை பதிங்க, ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு குர்ஆன் எவ்வளவு அவசியமோ அதே போல குர்ஆன் பெற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கை முக்கியம். என்ன, அவர்கள் தான் இந்த குர்ஆனுக்கு அரிசிக்கும் செயல்வடிவும் கொடுத்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் செயல்வடிவும் கொடுத்து அதை விளந்து காட்டி பெருமை அவளுக்கு தான் இருக்கிறது. எனவே நாம் குர்ஆன் படிக்கும் போதெல்லாம் சஹாபாக்குடைய வரலாறையும் சேர்த்து படிக்கும். ஆதாரபூர்வமான சரியான சஹாபாக்குடைய வரலாறையும் படிப்பதன் மூலமாகத்தான் நாம் இந்த ஈமானுடைய சுவையை புரிந்து கொள்ள முடியும். இது என்ன நடந்துச்சு, சாதாரண சின்ன விஷயம், ஒரு வயல், ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை தோட்டத்தில் அன்றைக்கு அவர்கள் தண்ணீரை உடனே தேக்கி வைத்து அந்த தண்ணீரை திறந்து விட்டு தான் அவங்க விவசாயம் செய்வாங்க. வானம் பார்த்த பூமி உங்களுக்காக சொல்லுவோம், அந்த வானம் பார்த்த பூமியில அந்த தண்ணீரை தேக்கி வச்சு என்ன செய்வாங்க, ஏன்னா விவசாயம் அந்த போரிங் எல்லாம் போட்டு செய்ய முடியாத கால தண்ணீரை தேக்கி வைக்க முடியாம இந்த மழை தண்ணியும் தேக்கி வச்சிருப்பாங்க. அப்படி தேக்கிய தண்ணிய திறந்து விடும்போது ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. இவன் பல ஆரம்ப கால நம்ம ஊர்ல இருந்துச்சு, நம்ம நாடுகள் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, தண்ணீர் தேக்கி வச்சு திறந்து விடும்போது ஒரு சட்டம் நிபந்தனை. என்ன நிபந்தனை, யார் அதிகாரில போறானோ அவன் இருக்கலாம், அல்லது யார் யாரு முதல் வயல் இருக்கோ அவன் பாய்ச்சிக்கலாம். இந்த ரெண்டு, ஒன்னு அதிகாலை நேரம் போறவன் அல்லது முதல் வயலுக்காக தண்ணி பாய்ச்சிக்கலாம். ஒரு முறை அன்சாரி தோழர் ஒரு வரி செய்தார்னா ஒரு வயலுக்கு போறாரு, நேரம் ஜுபைர் அல்லாஹு தஆலா அந்த நேரம் வயலுக்கு போயிடறாங்க. அந்த வயலுக்கு போன உடனே அவங்க தண்ணி தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வயலுக்கு பக்கத்தை முன்பு வயலுக்காரர் ஒரு தோட்டத்துக்காரர் ஒரு அன்சார் தோட்டம் செல்கிறார். சென்று தன்னுடைய தோட்டம் முந்தி இருக்க இவர் தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கிறார் என்று தண்ணி பாய்ச்சி எனக்கு தான் பாய்ச்சல், நான் தான் முதல்ல பாய்ச்சிருக்கிறார். இல்லங்க நான் விட்டுறங்க, என் முதல் வந்துட்டேங்க, ஆரம்பிச்சு வந்துட்டேன், தண்ணி விட்டு தாரண்டார். இல்ல இல்ல எனக்கு தான் உடனே அடைச்சாச்சு, அந்த மடையை அடைச்சாச்சு. மடையை அடைத்து விட்டு இப்ப தீர்வு என்ன செய்வது? ரெண்டு ஒரு முடிவெடுத்தாங்க, அல்லாவுடைய தூரத்து போவோம். பாருங்க இதுதாங்க தீர்வு. இன்னைக்கு என்ன கேடு சுபஹானல்லாஹ், குர்ஆன் ஏசி பெற்றிருக்கிறவர் என்று சொல்லிக்கொண்டு யார்கிட்ட போய் நிக்கிறாங்கடா, கேவலமா இருக்க. இந்த குர்ஆன் ஏசி மக்களுக்கு தீர்ப்பாக சொல்லக்கூடிய இவர்கள் கேடு கட்டு போய் எவன்கிட்டயும் போய் நிக்கிறான் காஃபிர்கள்ட்ட. அதுலயும் கை கூலி கொடுத்து அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கான முயற்சி அத்தனை செய்யறாங்க. எதுல சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாத பள்ளி வாசல்கள் சேர்ந்த சுபஹானல்லாஹ் பள்ளி வாசல் எங்கே கேள்விப்பட்ட உலகத்துல சுபஹான தௌஹீத்வாதி மாதிரி கேடு கட்ட வேண்டிய ஒருத்தர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. ஏன்னா ஒரே பள்ளி வாசல்ல பாங்கு சொல்லுகிற போது ஒரு கூட்டம் துளாம நிக்கிறான் சுபஹானல்லாஹ், கையை கட்டி கொண்டு நிக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான், சஃபடில் நிக்கிறான். இதுல எதற்காக இந்த பள்ளி விஷயத்துல தண்டை? சரி தண்டனை என்ன? அழகான தீர்வு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் அதிலே தீர்வு இருக்க மக்களுக்கு சொல்லக்கூடிய இவர்கள் இவர்கள் யார்கிட்ட போய் நின்றாங்க? பொய்யை பொய்யையே மூலதனமாக கொண்டிருக்கிறவர்களிடம் சென்று தங்களுக்கு தீர்ப்பு தேடி இன்னைக்கு வரையும் தீர்வாகல. பாருங்க இப்ப எப்படி சமுதாயத்திலே குர்ஆனை சொல்லுவீங்க? குர்ஆன் தீர்வு, குர்ஆன் தீர்வு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு யாரத்திலே கையேந்தி கொண்டு கை கட்டி கொண்டு ரெண்டு பேரும் எதிரும் புதுமா நிற்கிறாங்க. அப்ப என்ன இந்த குர்ஆனை நம்பக்கூடியவங்க இதற்கு உட்படணும். எனக்கு ஒரு பிரச்சனையா, இந்த லேசான பிரச்சனை. பள்ளி என்பது யார்? ஒரு இடத்துல பள்ளி கட்டணும், கட்டினவங்க யார் கட்டிருப்பாங்க? அதுக்கு ஆதாரம் இருக்கும், பள்ளி வாங்கறதுக்கு ஆதாரம் இருக்கும், அந்த ஆதாரம் எந்த காலத்துல யார் பதிஞ்சு எல்லாமே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆதாரத்தை பார்த்து நம்ம அதெல்லாம் இல்ல. பொதுவா இந்த மாதிரி கோர்ட்டு கேச்சு அலைந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் அதுல ஏகத்துவா சொல்லக்கூடியவர்கள் அதுலயும் ஒரு படி அதிகமா குர்ஆன் அசிந்தான் மார்க்கம் என்று வாயில் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இன்னைக்கு இப்படி கேள்விக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன? அந்த ஈமானுக்கு அல்லாஹ் சொன்ன ஷரத்த முதல்ல தவறுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அந்த தீர்ப்பு வருகிற போது அது எது சரியோ அது எனக்கு பாதகமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்ள நிலை வந்திருந்தா வந்திருக்காரு. அவங்களோட ரெண்டு பேரும் ரசூலாட்டு வராங்க. ஆனா எல்லாரும் எல்லா காலங்களிலும் மனிதர்கள் தான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மனிதன் என்றைக்கு மனிதன் இருப்பான், மனித உணர்வு கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இது நிறைய நிகழ்ச்சி நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப அவர் என்ன செய்தார்? ரெண்டு தீர்ப்பு கேட்க வர்றாங்க. வந்ததும் அன்சார் தோழர் முதல்ல ஆரம்பிக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஜுபைரும் நானும் வயல் விஷயம் பிரச்சனை, என்னுடைய வயல் தான் முதல்ல இருக்குது, ஆனா ஜுபைர் தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஜுபைர் விசாரிக்கிறாங்க. அவங்க ரசூலுடைய பழக்கம் என்ன? இது பொதுவான விதி, எந்த ஒரு பிரச்சனைய வாதி பிரதிவாதி வந்துட்டா ரெண்டு பேரும் விசாரிக்கணும். ரெண்டு பேரை விசாரிச்சு யார்கிட்ட சரியான ஆதாரம் இருக்கிறதோ அவளுக்கு முன்னுரிமை. ஆதாரம் இல்லாத போது ரசூல் ஆதாரம் இல்லாத என்ன செய்வாங்கன்னு சொல்றாங்க, உங்களுடைய ஆதாரம் இல்லாத போது உங்களுடைய வாக்குகளை கேட்டு நான் தீர்ப்பு செய்கிறேன். எனவே யாரேனும் வாக்கு சாதுரியத்தை முதலீடா வைத்துக் கொண்டு பொய்யை நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொண்டிருந்தால் இது நரகத்திற்குரிய நெருப்பை நீங்க எடுத்துக்கொண்டு அர்த்தம் எச்சரிக்கிறாங்க. எப்ப நான் விசாரிக்கணும் வச்சுங்க, ஆதாரம் இல்ல ரெண்டு பேருக்கு என்ன செய்வோம்? அப்ப ரெண்டு பேரையும் நல்லா விசாரிச்சு யாருடைய சொல்லுல அதெல்லாம் சரியானதே அப்படி தீர்ப்பு பண்ணிடுவோம். அப்படி தீர்ப்பு பண்ணும் போது ரசூலுடைய வார்த்தை என்னது? உங்களுடைய வாக்கு சாதுரியனை கேட்டுத்தான் தீர்ப்பு செய்திருக்கிறேன். எனது தீர்வு சரியான தீர்வாக இருந்தால் பரவாயில்லை, நான் செய்த தீர்வு தவறாக இருந்து அந்த தீர்வை எடுத்துக்கொண்டு போனீர்களானால் நரக நெருப்பை சுமந்து நீர் யாமச்சுகள் எச்சரிச்சு விளையாடுவாங்க. அப்படி ரசூலா செய்வாங்க. ரெண்டு விசாரிச்சு பார்த்தாங்க, விசாரிச்சு பார்த்து சுபைர் ஆரம்பத்திலே போயிட்டாரு. அவ முதல்ல நீ போனதால உனக்கு தான் முதல்ல பாய்ச்சி உரிமை பண்ணி பாய்ச்சிட்டு ஓரளவு வந்து விட்டுருந்தாங்க. ஃபுல்லா பாய்ச்சிக்கலாம், அவர் என கேட்டார் விட்டு. அப்ப நல்ல தீர்ப்பு, நடுநிலையா தீர்ப்பு, என்ன பேச மாதிரி செய்வோம், சரிப்பா அவர் வந்துட்டாரு அதனால விட்டு என்ன சொல்லுது மாதிரி ரசூலுல்லாஹி செய்தாங்க சொன்னாங்க. சொன்ன உடனே சுபஹானல்லாஹ், மனிதர் தானே, அவர் என்ன சொல்றாரு? நீங்க உங்களுடைய சொந்தக்காரத்துக்கான சாதக தீர்ப்பு செய்றீங்க. அன்சார் தோழர் பாருங்க, யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஆரம்ப காலத்துல முத முதல் உதவி செய்தாங்க, ஒப்பந்தம் பண்ணவங்க யாரு? அன்சாரிகள். பொருள் அள்ளி வணங்கினவங்க, ஆதரிச்சவங்க, எல்லா வகையான ஒத்தாசி. அதனால ரசூல் சொன்னாங்க, ஹிஜ்ரத்துன் இல்லாமல் யாராயிருப்பேன்? அன்சாரி ஆயிருப்பன். அன்சாரிகளை வெறுப்பவன் முனாஃபிக்குடாங்க. அந்த அளவுக்கு அன்சாரி முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனா அந்த அன்சாரி தோழர் இப்படி சொன்ன இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு, நிறைய அன்சார் தோழர் சொல்ற விஷயங்களா இருக்கு. அப்ப நல்ல நெருங்கிய நல்ல ஆட்கள் கூட தப்பு பண்ணிடுவாங்க. அப்படி சொன்ன உடனே இந்த ஆயத்தரங்கு ஃபலாவ ரப்பிக், இந்த மாதிரி அல்லாஹ் பொறுப்படுத்துவான். என்னைக்கு ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டம் இருந்த சரியான தீர்ப்பு வரணும் அல்லாவை தீர்ப்பு முந்திடுவான். இல்லை இல்லை இல்லை, நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய ரப்பாகிய நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இவர்கள் மூமின்கள் அல்ல, மூமின்கள் ஆக முடியாது. அவங்க அல்லாஹ்வை நம்புறாங்க, ரசூல் நம்புறாங்க, இறை செய்தாங்க, நுசுரத் செய்தாங்க, ஜிஹாத் செய்தாங்க, எல்லாம் செய்திருந்தாலும் இவர்கள் மூமின்கள் ஆக மாட்டார்கள். இதுவரை ஆக முடியாது. உம்மை நீதிபதியாக ஆக்காதவரை நான் குர்ஆன் சொல்றேன், குர்ஆன் சொல்றேன், குர்ஆன் படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்டவனை நீதிபதி ஆக்க முடியுமாங்க? முடியாது. இதுதான் தீர்வு. அப்ப ஈமான் நமக்கு முழுமையாக வேண்டும் என்றால் அந்த முழுமையான ஈமான் ஒருவருக்கு ஆதார அடிப்படை என்ன? பிரச்சனையா? கண்டிப்பா சமுதாய பிரச்சனை வந்தே தீரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவுக்கு போனாங்களோ ஜமாத் கூட்டு வாழ்க்கை பிரச்சனை வந்துச்சு. நீ குர்ஆன் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் அதிகமா எங்க எங்க போடப்படுதான்? மதினாவுக்கு போறதுதான். மதினாவுக்கு போது முந்தைய சட்டங்கள் இல்ல, அதிக சட்டங்கள் கிடையாது. திருமணமோ தலாக்கோ கடன் உதவியோ ஜிஹாதோ இது மாதிரி சட்டங்கள் இல்ல. ஏன்னா மதினாவுக்கு போன பிறகு கூட்டு வாழ்க்கை, கூட்ட வாழ்வு வந்தா எல்லா முசீபத்து வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ரெண்டு பேரும் சேராம இருந்தா சந்திக்காம பிரச்சனை வராது. சந்திச்ச பிறகுதான் இவன் அவனை இவனையும் குறை சொல்ல திட்டப்பட்டு திட்ட வைக்க எல்லாம் ஆரம்பிச்சுப்பான். அப்ப அந்த மாதிரி கட்டத்துல சட்டம் தேவை. மதினாவுக்கு போறவ சட்டமே வந்துச்சு. அதனால அல்லாஹ் எப்படிதான் பக்குவப்படுத்தலாம் பாருங்க. நீங்க ஹிஜ்ரத் செய்திருக்கலாம், நீங்கள் நுசுரத் செய்திருக்கலாம், நீங்கள் ஜிஹாத் செய்திருக்கலாம், அதையெல்லாம் மட்டுமே வைத்துக் கொண்டு மட்டும் நீங்கள் மூமின் சொல்ல முடியாது. நீங்கள் மூமின் இருக்க வேண்டுமானால் வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் தோட்ட பிரச்சனையாக இருந்தாலும், காட்டு பிரச்சனையாக இருந்தாலும், கடை பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கேளுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரோட வேற யாரும் அழகான தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒமன் நஹசன் ஹுக்குமன் அழகான நேர்மையான தீர்ப்பு, அழகான தீர்ப்பு யார் செய்ய முடியும்? அல்லாஹ் விட அல்லாஹுடைய தீர்ப்பு தான் அழகான தீர்ப்பு. இப்படி பதிய வைக்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு பிரச்சனையா? அந்த பிரச்சனைக்காக வேறு யாரை தேடாதீர்கள், அல்லாஹுடைய தூதரை தேடுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஹயாத்தோடு இல்லையா? அவருடைய வாழ்க்கை ஹயாத்தோடு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். உலகம் முடிகிற காலம் வரை குர்ஆன் பாதுகாப்பாக இருக்கு. அங்கே தீர்ப்பை தேடுங்கள். தீர்ப்பை தேடும் போதே நமக்கு சாதகமா இருந்தா ஏத்துக்கும் அப்படி கூட நிறைய பேர் வருவாங்க, கேட்போம், நமக்கு ஒத்திருந்தா பாத்துக்கோ, இல்ல விட்டுவோம், அப்படி வருவாங்க, அப்படி வரக்கூடாது. அவ வரும் போதே அல்லாஹுடைய என்ன சொல்றாரு, எனக்கு பாதகமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற இந்த சிந்தனை வந்தாதான் மூமினா இருக்க முடியும். அப்ப மூமினாக இருக்கக்கூடிய நாம் இருக்க வேண்டிய நிரம்பக்கூடிய உங்களுக்கும் யாயுள்ளதி நாமனும் யாயுள்ளதம் எங்கெல்லாம் அல்ல அழைக்கிறானோ அந்த ஈமான் கொண்டு அழைக்கக்கூடிய மூமின் ஒவ்வொருக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன? என்னுடைய வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும், என்னுடைய வணக்க வழிபாடாக இருந்தாலும், அதற்கு ஆதாரமாக தீர்வாக அல்லாஹ்வுடைய தூதரை அணுகுவேன், ஹதீஸை அணுகுவேன், குர்ஆனை அணுகுவேன். அதில் எது தீர்வோ அது எனக்கு பாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள கட்டுப்படுகிற தன்மை எப்போ நம்மகிட்ட வருதோ அன்னைக்குதான் யாரு உண்மையான மூமின். எனவே திருமறை குர்ஆன் இறங்கிய இந்த புனிதமிக்க கண்ணியமான இந்த மாதத்தை நாம் கண்ணியம் பெற்று புண்ணியம் பெற்று மாற வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனை படித்து அவருடைய போதனையை உட்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதன் அடிப்படையில் பிற மக்களையும் வாழ வைக்கின்ற முயற்சி நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வர இருக்கிற புனித ரமலானின் அந்த பாக்கியத்தை அடைந்து நாம் திருமறை குர்ஆனை அதிசயம் சரியான முறையில் வணக்க வழிபாடு கொடுக்கல் வாங்கலுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் மார்க்கமாக ஏற்று அதை செயல்பட்டு பிற மக்கள் சொல்கிற நன்மக்களால் ஆக்கியல்வாங்க என வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.